சாந்தி, எல்லாரும் குஷி குஷியா இருக்கிறீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா?
14/7/2018 என்ற மருளின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. பாபா கிட்ட இருந்து ஜீவன் முக்தி ஆஸ்தி அடையணும், அதுக்குதான் வந்திருக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும்? எல்லா பந்தனத்துல இருந்தும் விடுபடணும். ஏன்னா அதை போட்டது மாயா. என்னது, என்னுடையவங்க, என்னுடைய பொருள், என்னுடைய திறமை, என்னுடைய வேலை, இதுல இருந்து கட் ஆயிடுங்க. அப்பதான் ஜீவன் முக்தி ஆஸ்திய இப்பவே அடைய முடியும். இந்த சங்கமத்துல ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ முடியும். இங்க ஜீவன் முக்தி அடையறவங்க தான் அங்க ஜீவன் முக்தி பதவியை அடையறாங்க. அப்ப ஜானகி தேவி வந்து 10 பைசா கூட கையிலே வச்சில்லாததுடைய காரணம் என்னதுன்ற ஒரு உணர்வு இல்ல. சுத்தமா பாபா என்ன நடத்திட்டு இருக்கிறான் அந்த முழு உணர்வு. காசு கூட என்னுடையதுன்னு வச்சிருக்க விரும்பல, 10 பைசா கூட வச்சிருக்க விரும்பல அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழறாங்கன்னு அர்த்தம். சோ பாபா காசு வச்சுக்க வேண்டாம் சொல்ல, ஆனா என்னதுன்ற உணர்வுல இருக்காதுங்க எதையுமே. அப்பதான் இங்க ஜீவன் முக்தி அடைவீங்க, அங்கேயும் ஜீவன் முக்தி பதவிய அடைவீங்க. ஏன்னா 21 பிறவி ஆஸ்தியில முதல் பிறவி இதுதான். அதனால பந்தனம் என்னதுன்ற உணர்வு தான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். என்ன துக்கம்னா ஏதோ ஒரு என்னதுன்ற உணர்வு. என்னதே கிடையாது, நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அந்த ஒரு உணர்வு மட்டும் இருக்கட்டும். இப்ப இருக்கிற எதுவுமே இந்த உடம்பு என்னது கிடையாது. நான் ஊனமா பிறந்தாலும் அதை பத்தி காலப்படுத்தாலும், ஏன்னா இதுவே என்னது கிடையாது. ஆனா ஆத்ம செஞ்ச பாவத்தை இதுல இருந்து எப்படி, இப்ப தாயின் கர்ப்பத்துல ஆத்மா இருக்கும்போது எதுவுமே பண்ண முடியாது, கையகால கூட அசைக்க முடியாது, அந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சோம். சோ அதுக்கு வெளியில வந்து ஊனமா பிறந்தா கூட அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் தானே. மொத்தத்துல அது தண்டனை, ஆனா சுகமான ஆஸ்தி கிடைக்க போகுது. அதுல கவனிங்க, இது கொஞ்ச நாள் எப்படி தாயின் கர்ப்பத்துல கொஞ்ச நாள் இருக்கிறோமோ அந்த மாதிரி இந்த பூமியில கொஞ்ச நாள் போக போறோம் சொர்க்கத்துக்கு. அந்த நினைவுலயே இருக்கணும், இங்க இங்க வரவே கூடாது. அப்ப சொர்க்கத்துல இருக்கிற நாராயணன் எப்படி இருப்பாரு, அல்லது நாராயணன் நான் இருக்கும்போது எப்படி இருந்தேன், அந்த குணாதிசயத்தை இப்ப எடுத்துட்டோம். இப்ப எனக்கு சொர்க்கம் தான், எனக்கு யாருமே எதிரி கிடையாது, யார் மேலயும் வெறுப்பு கிடையாது, என்னுடையது அப்படின்னு இந்த உலகத்தை எதுவுமே கிடையாது. அப்படியே இருங்க, அப்பதான் ஜீவன் முக்தி ஆஸ்தியா அடைய முடியும். கேள்வி, இந்த ஞானத்தின் விதை அழியாதது எப்படி தெரியுமா? இந்த ஞானத்தின் மூலமா தான் சூரிய வம்சம் சந்திர வம்சம் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது. மிகப்பெரிய ராஜதானி இது. ஒரு முறை, ஒரே முறை இந்த ஞானத்தை கேட்டா கூட, பாதியில இந்த ஞானத்தை விட்டுட்டு போனா கூட கண்டிப்பா கடைசியில வந்துருவாங்க. ஏன்னா அவங்க ராஜ்யத்துல வந்துதான் ஆகணும். யாருக்குள்ள ஞானத்தின் விதை கொஞ்சம் விழுந்திருந்தாலும் அவங்க வந்துருவாங்க. அதனாலதான் இந்த ஞானம் அழியாதது அப்படின்னு சொல்றோம். இந்த ஞானம் அப்படி வேலை செய்யும். வாழ்க்கை ஃபுல்லா கிறிஸ்தவ தர்மத்துல, முஸ்லீம் தர்மத்துல, இந்து தர்மத்துல இருந்தாலும் அங்க இருந்து மதம் மாறுறாங்க. மாறினதுக்கு அப்புறம் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. நிறைய இந்துல இருந்து கிறிஸ்டினா மாறுறவங்க பாத்தீங்கன்னா உடனடியே இந்து போட்டோ தூக்கி கடைசுவாங்க, சத்தானுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. சோ அந்த தர்மத்தை சார்ந்தவன்ற அந்த உணர்வே அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ஆனா இந்த ஞானத்தை ஒரே தடவை கேட்டு கொஞ்சம் உள்ள போய் கரெக்ட்னு பதிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க சென்டருக்கே வரலன்னா கூட, முரளி கேட்கல, எதுவுமே கான்டாக்டா இல்லைன்னா கூட அது பிடிச்சி இழுக்கும் கடைசியில. ஏன்னா சொர்க்கத்துக்கு அவங்க வரணும், சொர்க்கத்துக்கு வரக்கூடிய ஆத்மாவுக்கு தான் இது கொஞ்சமாவது புரியும். அதனாலதான் இது அழிவற்ற ஞானம் சொல்றது. போட்டது என்னமோ ஒரு துளிதான், நான் எப்படி வேலை செய்து பாருங்க. ஏன்னா சூரிய வம்ச ராஜ்யமும் சந்திர வம்ச ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது. அங்க ராஜா இருக்கணும், பிரஜை இருக்கணும், மிகப்பெரிய ராஜ்யம். ஆனா எல்லாருமே தேவை. பக்காவா ஞானத்தை கேட்டு அதன்படி நடக்கிற நாராயணனும் தேவை. கொஞ்சம் கூட கேட்காததுனால ரொம்ப கீழான பதவி அடைஞ்சு மற்ற வேலைகளை வெட்டியான வேலை உட்பட செய்யக்கூடியவங்களும் தேவை. சோ அதனால இது கேட்டு, சோ அந்த விதி வந்து ஒரு ஒரு டைமும் பாபா சொல்லுவார், யார் யாருக்கு எப்படி எப்படி பதவி வரும் அப்படி ஸ்லைட்டா சைகை காட்டுவாரு. நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். சோ கேட்டுட்டு பாதியில விகாரத்தை விட முடியாம போனாலும் சரி, சும்மா ஒரே ஒரு தடவை ஸ்டால் இல்ல அது மாதிரி எல்லாம் கேட்டுட்டு போனாலும் சரி, கண்டிப்பா கடைசியில வந்துருவாங்க. ஏன்னா யாரோட ஞானம், அழிவற்றவருடைய அழிவற்ற ஞானம், அதுதான் இதோட நிகழ்ச்சி. கடைசியில எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதுக்குதான் எல்லாருக்கும் விதைய மட்டும் போடுங்கன்றது. இயேசு சொல்லுவாரு, விதை போட்டுட்டே வாங்க, ஒன்னு வந்து நல்ல தரையில இருக்கும், ஒன்னு கட்டன் தரையில இருக்கும், ஒன்னு பாறையில இருக்கும், எது முளைக்குமே தெரியாது, ஆனா இங்க எல்லாமே முளைக்கும். போட மட்டும் செய்யுங்க, எல்லாமே முளைக்கும்ன்ற. அதாவது முளைக்கும் அப்படின்னா சொர்க்கத்துக்கே அவங்க வராட்டினா கூட அந்த ஞானம் ஞாபகம் இருக்கும், கடைசியில அவங்களுக்கு முக்தி கொடுக்கும். அப்படின்னாலே விதை வேலை செய்ததுன்னு அர்த்தம். கடவுள் வந்துட்டாரு எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. பாடல் கள்ளங்கபடமற்றவர் தனிப்பட்டவர் சிவா பாபா. அவர் மாதிரி கள்ளங்கபடமற்றவர் யார் இருக்கிறார்? எனக்கு ஒருத்தவங்க கூட கெட்டவங்களாவே தெரியலையேன்ற. எவ்வளவு கள்ளங்கபடமற்றவர் இங்க தூக்கு தண்டனை கைதி, அவன் என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டும், பாபாவுக்கு அவங்க தப்பானவங்களா தெரியல. அந்த மாதிரி பார்வை நமக்கு இருக்கா? ரொம்ப கள்ளங்கபடமற்றவர் தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. குழந்தைங்க, உங்க பிராணனை கொடுக்க கூடிய பிராணேஸ்வர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சிவனுக்கு பேர் தான் பிராணேஸ்வர் இல்லையா? பிராணனை கொடுக்கற உயிர், உயிர் தானம். இல்லாட்டினா இப்ப பாபா வரல அல்லது இந்த ஞானத்தை கேட்கலன்னா என்ன ஆகும்? பரணாமத்துல போய் உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். சோ நித்திய ஜீவன்றது என்ன அர்த்தம்? டக்குன்னு வந்து பிறவி எடுத்துரும், அங்க தங்குறதே கிடையாது, போயிட்டு வரும், அவ்வளவுதான். அதுதான் பைபிள்ல நித்திய ஜீவன் போட்டிருக்கிறது, மரணம் எல்லா பேர் வாழ்வுன்னு வள்ளலார் சொல்றது. அதோடைய உண்மையான அர்த்தம் அதுதான். ஆனா அவங்களுக்கே எழுதுனவங்களுக்கே தெரியாது. அந்த பிராணேஸ்வர், ஏன்னா பிராணேஸ்வர் பிராணனை கொடுக்கக்கூடியது இறைவன். இயேசு புத்தரோ அவங்க உருவாக்கிய பைபிளோ மற்ற புஸ்தகங்களோ கிடையாது. சோ இறைவன் கொடுக்கிற ஞானம் மட்டும்தான் பிராணனை கொடுக்குது. அதனாலதான் ஒரு பிராணேஸ்வர் அவரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட எஜமானன், கள்ளங்கபடமற்ற அந்த எஜமானன், அவரு கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை மீண்டும் அடையறோம். முந்தைய கல்பத்தை மாதிரி கரெக்டா தெரிஞ்சிருக்கிறீங்க தானே? எதுக்கு இங்க வரும் தெரிஞ்சிருக்கிறீங்க தானே? அது தெரியாததுனாலதான் எனக்கு டைம் இல்ல, அது இது தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? புத்தி அங்க போகுது பாபா கிட்ட. தந்தை மூலமா தான் நாம தந்தையின் வீட்டுக்கு போறோம். பிரியதர்ஷன் பிரியதர்ஷனிய அழைக்க வருவதை போல பாபா நம்மை அழைக்க வந்திருக்கிறார். ஒரு பிரியதர்ஷன் வந்து அனைத்து பிரியதர்ஷினிகளையும் மலர்களாக ஆக்குறாரு. அவருடைய பேர் தான் பதித்த பாவனன். ஆனா அப்படிப்பட்ட தந்தைய குழந்தைங்க மறந்துடுறாங்க, என்ன பண்றது? நாடகத்துல அதுவும் பதிவாகி இருக்கு. எல்லா ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். சோ இந்த கல்யாணத்துல இப்படி ஒரு முறை இருக்கும் போல இருக்குது. கணவன் போய் மனைவி அழைச்சிட்டு வர மாதிரி, ஏன்னா அது கல்யாணம் ஆனவன ஏதோ மறுவீடு அப்படி இப்படின்னு போவாங்க, பொண்ணழைப்பு பண்ணுவாங்க. சோ அதுதான் சொல்றாரு நினைக்கிறேன். சரி, சோ பொண்ணு போய் அழைச்சிட்டு வர்றது, மாப்பிள்ளதான் அழைச்சிட்டு வருவாரா தெரியல. சரி, அப்படி பழக்கம் இருக்குப்ல இருக்கா? அந்த மாதிரி பாபா வந்து பிரியதர்ஷினி அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறார். ஆனா அந்த ஸ்தூல கணவன் மனைவி அழைச்சிட்டு போனாலும் அந்த மனைவியோட ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே தான் இருக்கும். அப்படியே மாமியார் வீட்டுக்கு போனோம்னா அப்படியே கேரக்டர் மாறிட்டு போறது கிடையாது. வேணா மோசமா வேணா மாறும் இல்லையா? ஆனா இங்க நம்ம பிரியதர்ஷன் என்ன பண்றாரு? முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருந்த நம்மள மலர்களா, நறுமணமிக்க மலர்களா, தெய்வீக குணங்கள்ன்ற நறுமணமிக்க மலர்களா மாத்தி அழைச்சிட்டு போற. அதனாலதான் அவர் பேர் பதித்த பாவனன். அந்த மாதிரி முள்ள மலராக்கின பாபாவையே மறக்கிறீங்க குழந்தை. நீ அதிர்ஷ்ட நட்சத்திரம், பாபாவை விட உயர்ந்த பதவி உன்னுடையதுன்ற. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்ட நட்சத்திரம். ஏன்னா பாபா வந்து பிரம்மாண்டத்துக்கு மட்டும்தான் எஜமான். பிரம்மாண்டம்ன்றது பரந்தாமத்துக்கு இன்னொரு பேர், பரந்தாமம், நிர்வாண தாமம், சாந்தி தாமம், அது மாதிரி பிரம்மாண்டம் நிறைய பேர், ஆத்மலோகம் இந்த ஒரு எட்டரை பேர். அதுக்குதான் ஒரு எஜமான அங்கேதான் எப்பயும் இருக்கிற. ஆனா நீங்க பிரம்மாண்டத்துக்கும் எஜமானர்கள், பாபா படிக்கிற சொர்க்கத்துக்கும் எஜமானர்கள். ஆக்சுவலா மூன்று உலகத்துக்கும் எஜமானர்கள்னு கூட சொல்லலாம். மூன்று உலகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், மூன்று உலகத்துக்கும் போறோம், மூன்று உலகத்தையும் ஆள்றோம். ஆனா பாபா இங்க வந்து ஆளவே இல்லை. என் கூடவே நீங்களும் பிரம்மாண்டத்துல இருந்தீங்க, ஆத்மாக்களா இருந்தீங்க, உடல் இல்லாம இருந்தீங்க. அங்கிருந்து நீங்க நடிக்க வந்துதான் ஆகணும், அங்கே இருந்துட முடியாது. ஆனா இறைவன் படைக்கிற அந்த வைகுண்டம், அதாவது சொர்க்கம், அந்த சொர்க்கத்தின் எஜமானர் ஆவறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். திரிலோகநாதர் கிட்ட வந்திருக்கிறோம், மூன்று உலகத்தை தெரிந்தவர், அந்த ஞானத்தை அறிந்தவர் கிட்ட வந்திருக்கிறோம். எதுக்கு? வைகுண்டத்தின் அதிபதியாகிறதுக்காக. லவ் யூ பாபா. நீங்க பாத்தீங்கன்னா புராண கதைகள்ல பாத்தீங்கன்னா தேவதைகள் தேவர்கள் சிவன் கிட்ட போறதே அந்த பதவிக்காக தான் போவான். அந்த பதவிக்கு ஒரு பிரச்சனை வந்துடும், அரக்கர்கள் பிரச்சனை. சோ அந்த சில சமயம் அரக்கர்கள் அதை வாங்கி எடுத்துக்கோங்க ஆச்சிய, திரும்ப எங்களுக்கு வேணும் தான் சிவன் கிட்டே வருவாங்க. அதான அதுக்குதான் நீங்க வந்திருக்க, நீங்க தான் அந்த தேவதை, ராஜ்யத்தை இழந்து நிக்கிற தேவதை. ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரன பிராமணரா இருக்கிறீங்க. ஆனா எதுக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு நான் வழி சொல்றேன் அப்படின்னு சொல்ற. அதுதான் மகாபாரதத்திலயும் பாத்தீங்கன்னா ராஜ்யத்தை சார்ந்தவர்கள் பாண்டவர்கள். ஆனா ராஜ்யம் கிடைக்காதனால வனவாசத்துல பிராமணர்கள் மாதிரி வாழறான். அதுவும் நம்மளை குறிக்கிறது தான். சோ அந்த பிராமணர்களுக்கு தான் கிருஷ்ணர் அங்க வழி சொல்ற கீதை. அதத்தான் நம்ம அடையிறோம். பாபசுரர் குழந்தை, இந்த நேரத்துல நீயும் திரிலோகநாதன் தான், நானும் திரிலோகநாதன் தான். ஏன்னா ரெண்டு பேருக்குமே தெரியும் மூன்று உலகத்தை பத்தி. ஆனா சத்தியுகம் வரும்போது அதோடைய தலைவனை நீங்க தான் ஆகுறீங்க. நான் ஆகுறது கிடையாது, நான் வர்றதும் கிடையாது. நான் வர்றது எப்ப? ராவண ராஜ்யத்துல வர அவனுடைய துக்கம் தாங்காம துடிச்சிட்டு இருக்கிற குழந்தைய மீட்கிறதுக்கு வர. அதுதான் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா விபீஷணன், அதாவது ராவணனுடைய தம்பிக்கு ராவணனை அழிச்சு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரு. கொடுத்த பிறகு ராமர் அங்க வரமாட்டார், இலங்கைக்கே வரமாட்டார். இப்ப ராவணன் ராஜ்யத்துலதான் வர்றாரு விபீஷ்ண ராஜ்யம். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் கரெக்டா, அவர் வரல. ஆனா அங்க வேற மாதிரி ஒரு ரீசன் சொல்றாங்க, ராமரே மயங்கிடுவாரு அதனாலதான் வரல அப்படின்ட்டு. சரி, ஆத்மாக்களாகி உங்களை ராவணன் துக்கத்திலிருந்து மீட்கிறதுக்கு வந்திருக்கிறேன், விடுவிக்க வந்திருக்கிறேன். அப்பதான் நான் வரேன், கலியுக இறுதியிலதான் வரேன், சத்தியுகத்துல வரல. ஏன்னா ராவணன் தான் உங்களுக்கு அதிக துக்கத்தை கொடுக்கறான். இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. மனிதர்கள் நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு நான்கு யுகங்கள் கொண்ட காலச்சக்கரம் கிடையாது, ஐந்து யுகங்கள். நான்கு யுகங்கள் பெரிய யுகங்கள், இந்த ஐந்தாவது சங்கம் யுகம் ரொம்ப சின்ன யுகம். அதனாலதான் அது லீப் யுகம், வெறும் நூறே வருடம் அப்படின்னு சொல்ற லீப் யுகம். சோ இந்த ஞானம் குழந்தைங்களுடைய புத்தியில கவனத்துல இருந்துகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் தான் இருக்குது, எப்ப ஆனாலும் முடியும். கவனம் இருக்குது, பயங்கர கவனம் இருக்கணும். எந்த அளவுக்கு சேமிக்கிறோம். மாயா வந்து பயங்கர புத்திசாலி, எப்படிதான் வரும்னே தெரியாது. நீங்க எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும் அதை விட பயங்கர புத்திசாலியா வந்து அப்படியே ஏமாத்திக்கிட்டே இருக்கும். சோ நம்ம யுக்தி ஒர்க் பண்ணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த மாயை அது வீண் விஷயம் ஏதோ ஒண்ணு அதுல விழுந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு எதனால எந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணேன் அதுல ஃபர்ஸ்ட் விழுந்துருப்பீங்க, அதுக்கப்புறம் அடுத்தது அடுத்தது அப்படியே கீழே அழைச்சிட்டு போயிடும். சோ அதை கவனிக்கணும், எந்த இடம் அதுல ரொம்ப கவனம் இருக்கணும். அமைதியில ஏந்திரிக்கிறதா இருக்கலாம், நைட்டு சீக்கிரமா தூங்காததா இருக்கலாம், ஏதோ ஒன்னு பண்ணிருப்பீங்க. சோ அது அல்லது மற்றும் கிட்ட சும்மா வீண் விஷயம் என்னதான் பேசிருக்கலாம், அல்லது அஞ்ஞானிகள் கூட போயிருக்கலாம், அஞ்ஞானி கிட்ட பாபா ஞானம் சொல்றத விட்டுட்டு அவர் சொல்றதெல்லாம் ஆணு வாயத்தை வந்து கேட்டுட்டு வந்திருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அல்லது ஒரு சில காரணங்கள்னால அஞ்ஞானிக்கையில சாப்பிட்டிருக்கலாம், அவ்வளவும் இருக்கு. பாபா சொல்லி இருக்கிறார் ஒரு வானில, வெளியில போற மாதிரி வேலை இருக்குது. அப்ப வந்து உலகத்தையே மாத்த தெரிஞ்ச உனக்கு ஒரு உணவை மாத்த தெரியாதா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு தான், திருஷ்டி கொடுத்து பவர்ஃபுல்லா சூழ்நாக்கி சாப்பிடுன்ட்டு. ஆனா அப்படி சொல்லிட்டாருன்றதுனால முழுக்க முழுக்க அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. சோ சாயங்காலம் எப்படியும் வீட்டுக்கு வருவீங்களா, அப்ப நீங்க சமைங்க இல்லையா. சோ அப்படியே நீங்க ஊத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, மூணு வேலையும் வெளில சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஃபுல்ல ஸ்டீம் ஃபாலோ பண்ண முடியாது. சோ இதெல்லாம் நம்ம கவனம் வைக்கணும், ஏன்னா இது கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா பாபா சமீப மாதம் இன்னைக்கு வரதானத்துல கூட சொல்லுவாரு, அந்த ஸ்டீமத் படி நடக்கிறது ஒரு சின்ன விஷயத்த கூட மீறிடாதீங்க, மீறினீங்கன்னா மாட்டிக்கோங்க. இதுதான் பாதுகாப்பு, ஃபுல் பாதுகாப்புனா இதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சுனாமி அதெல்லாம் வந்துட்டாங்கன்னா, அப்பாடா எங்க ஏரியா பக்கத்துல கடலே இல்லப்ப நாங்க உள்ள இருக்கிறோம். அப்ப மற்ற ஆபத்து வந்தாலும் அதன் மூலமாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்ல, ஜீரோ அல்லது ரொம்ப கம்மி. ஆனா இங்க இந்த ஸ்ரீமத் உள்ள நீங்க நடந்துட்டு இருந்தீங்கன்னா மாயா வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்ல, சுத்தமாருமே கிடையாது. ஃபுல்லா அப்படியே உள்ள ஸ்ட்ரெயிட்டா ஸ்ரீமத்துக்குள்ள போயிட்டே இருக்கணும். ஆனா அப்படியே ஸ்ரீமத் ஓரத்துல வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. கவனம் இருக்கணும், ரொம்ப கம்மியான டைம். இந்த டைம்ல தான் 5000 வருஷத்துக்கு சேர்த்து வைக்கிறீங்க சேர்க்கறீங்க. கவனம் இருக்கணும். இப்ப வெளிநாட்டுல போய் நிறைய பேர் சம்பாதிச்சு முஸ்லிம் சகோதரர்களும் எப்பத்துல இருந்தோ அப்படிதான் பண்ணுவாங்க, போயிடுவாங்க ஒரு 4-5 வருஷம் நல்லா ஒழிச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு இங்க வந்து அப்படியே கடையை போட்டு அப்படியே ரெஸ்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி 5000 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது. சோ அப்படி வெளிநாட்டுக்கு போகும்போது அங்க போய் தவறான பழக்கங்களை மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும், எதுவுமே எடுத்துட்டும் வர முடியாது, தண்டனை வேற அங்கேயே அனுபவிப்பாங்க அந்த நாட்டு கவர்மெண்ட் கிட்ட. சோ அதே மாதிரிதான் இங்க ரொம்ப கவனம் இருக்கணும். ஞான கடலுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க, சாதாரண மனுஷனுடைய குழந்தை கிடையாது, நீங்க இறைவனுடைய குழந்தை நீங்க. அதனால கவனம் இருக்கணும். பக்தி மார்க்கத்துல ஞான கடல் அமைதி கடலே அப்படின்னா அவருடைய மகிமை பாடுனீங்க, அவருடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. சோ இது வந்து அவருடைய மகிமை தானே தவிர வைகுண்டநாதருக்கு அடைய மகிமை கிடையாது. வைகுண்டநாதர் உண்மையில யாரு, நாம தான். நம்மளுடைய மகிமை கிடையாது. ஞான கடல், கடல் தண்ணி எப்பவுமே வத்தாதுன்னுவாங்களே, அது மாதிரி அவர்கிட்ட இருக்கிற ஞானம் எப்பவுமே மறையாது. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது, மறைஞ்சிடும் இல்லையா. அப்ப அதனாலதான் சங்கருக்கு பிறை நிலவு தான் காட்டுறாங்க. அப்படின்னு முழு நிலவு கிடையாது, குறைஞ்ச ஒரு சங்கர், நிறைஞ்சிருக்கிறவர் சிவன். ஆனா வைகுண்டநாதரா இருக்கிற நம்மளுடைய மகிமை என்ன அப்படின்னா, சர்வ குணங்கள் நிறைந்தவர், 16 கலைகள் சம்பூர்ணமானவர். ஆனா சர்வ காலத்துக்கும் கிடையாது, அதுதான் புரிஞ்சுக்கணும். எல்லா நேரமும் கிடையாது. அவர் சதா ஞான கடல், சதா அமைதி கடல் சிவன். நாம 16 கலைகள் நிரம்பியவரா அங்க இருக்கிறோம் வைகுண்டத்துல, அவ்வளவுதான். வைகுண்டம் மாறும்போது நம்மளும் மாறிடும். நம்ம மாறுறதுனாலதான் வைகுண்டமே நரகம் ஆயிடுது. அனைத்து குணங்கள் நிறைந்தவராகவும் 16 கலைகள் முழுமையாக நிரம்பியவராகவும் ஆகிறது நம்மளுடைய அமைக்குமே. ஆனா இந்த கலியுகத்துல யாருமே அப்படி 16 கலைகள் நிரம்பியவரா இருக்கிறது கிடையாது. ஆனா கலியுகம் முடிஞ்ச உடனே நிரம்பியவர்கள் இருக்கிறாங்க சத்தியுகத்துல. நடுவுல கலியுகத்துல யாரோ வந்து அப்படி ஆக்கி இருக்கணும், ஆக்கிறவர் வந்திருக்கணும். ஆனா கலியுகத்துல ஒருத்தர் கூட நிரம்பியவர் கிடையாது. அப்ப கலியுகத்தை சார்ந்தவர் கிடையாது, இந்த உலகத்தை சார்ந்தவர் கிடையாது. வேற எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து மாத்தி இருக்கிறார். சொர்க்கத்தின் யஜமானரா நீங்க மட்டும்தான் ஆகுறீங்க. லவே பாபா ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் வேற்று கிரகவாசிகள் அடிக்கடி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ஆனா யாரையுமே அப்படி பார்த்ததே கிடையாது. ஆனா எப்படி அந்த எண்ணம் வந்தது? பாபா இங்க வந்ததுல இருந்துதான் அவங்க அந்த ஆராய்ச்சியும் பண்றான். அவரு தான் வேற்று கிரகவாசி, இருக்கிற எல்லாருமே வேற்று கிரகவாசி தான். ஆனா அவர் வந்ததுல இருந்து யாரோ வராங்க வராங்கன்றது மட்டும் சயின்ஸுக்கு தெரிஞ்சு யாருன்னு தெரியல. சூக்ஷ்ம வதனவாசி தேவதைகளாகிய பிரம்மா விஷ்ணு சங்கர் இல்லற மார்க்கத்தை காட்டுறதுக்காக தம்பதிகளா காட்டுறாங்க. ஆக சொர்க்கம் கூட இங்கேதான் ஏற்படுது. பிராமண வர்ணத்துல இருந்து நீங்க தேவதா வர்ணத்துக்கு வருவீங்க, பிறகு சத்திரிய வர்ணத்துக்கு வருவீங்க. சோ பிரம்மா விஷ்ணு சங்கர் வந்து உண்மையிலே சூக்ஷ்மாதனவாசிகள், ஆனா அவங்களை எப்படி காட்டுறாங்க, 4 கைகள் கொண்டவரா காட்டுறாங்க. அது எதை குறிக்குது? இல்லற தர்மம், கணவன் மனைவி இல்லறத்தை குறிக்குது. ஆனா மேல யாரும் அப்படி குடும்பம் நடத்தல, இங்க சொர்க்கம் அப்படி வர போகுதுன்றத அங்க காட்சியா காட்டுறாங்க. சொர்க்கம் இங்கதான் ஏற்படுது. இப்ப பிராமணர்களாக இருக்கக்கூடிய நீங்க தான் நாளைக்கு சத்யுகத்துல தேவதைகளாக மாறப்போறீங்க தேவதா வர்ணத்துக்கு. பிறகு நீங்களே 2 கலைகள் குறைந்து திரேதாயுகத்துல சத்திரியராகவும் மாறுவீங்க. அப்படியே இப்ப இப்ப கலியுகத்துல எல்லா கலைகளும் வந்து சூத்திரர்களாவீங்க. மறுபடியும் பாபா வந்து நம்மள பிராமணராக்கி அனைத்து கலைகளையும் நிரப்புவார். சோ அமாவாசைய பௌர்ணமி ஆக்குறது, அதுதான் அமாவாசை பௌர்ணமி. அவ்வளவு சிறப்பு. அதுக்கு நடுவுல என்னென்னமோ திதி அது இதுன்னு சொல்லி அதுக்கும் சிறப்பு. எல்லாமே எதை குறிக்கிறது? இப்ப இப்பதான் அந்த வளர்பிரை தேபிரை, அதாவது வளர்பிரை அமாவாசையில இருந்து பௌர்ணமி ஆகிற அதை குறிக்குது. புத்திசாலி குழந்தைங்க நல்ல முறையில இந்த ஞானத்துல கவனம் கொடுக்கறாங்க. அஞ்ஞான காலத்துல கூட குழந்தை பிறந்துச்சுன்னா வாரிசு வந்துடுச்சுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க கூட மம்மா பாபான்னு சொல்றீங்க, அப்ப வாரிசு தானே? காந்திஜிய பாப்புஜி அதாவது அப்பா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி பாரதத்துல நிறைய பேரை தாய் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. வயதான எல்லாரையும் பிதாஜின்றாங்க மாதாஜின்றாங்க. ஆனா உண்மையில அம்மா பாபா நினைக்கிறாங்க அப்பா பாபா நினைக்கிறாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க. ஆனா இவரு பேச்சுக்கு சொல்ற அப்பா கிடையாது, கிறிஸ்தவர்கள் கூட பரமபிதான்றாங்க. அப்படியே அன்புலயே சொல்றாங்க, இயேசு மேலதான் அவங்களுக்கு அன்பு இருக்குது. இப்ப தெரியல சும்மா பேச்சு சொல்றாங்க பிதா பிதா பிதான்ட்டு. ஏன்னா பிதா கொலை பண்ண சொன்னாரு இயேசு கணத்தை அறிஞ்ச மறு கணத்தை காட்டுங்க. அப்ப பிதாவோட இவரு நல்லவர் மாதிரி போட்டிருக்கிறான். அப்ப எப்படி பிதா மேல அன்பு வரும்? ஆனா இந்த சிவபாபா தான் எல்லோருக்கும் பாபுஜி பிதா பரம பிதாவா இருக்காரு. பிராணேஸ்வர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பிராணனு கொடுக்கிற ஈஸ்வரன் இந்த தந்தை அப்பான்னு உணர்ந்து சொல்லும் பொழுது அவர் கொடுக்கிற ஆஸ்தியின் மகிழ்ச்சி மனதுல ஏற்படும். அப்பா ஏன் சொல்றோம் அந்த ஆஸ்தி கொடுக்கிறார். படிப்புல கவனம் கொடுக்கிறது நல்ல குழந்தைங்க புத்திசாலி குழந்தைங்க கவனம் கொடுக்கறதுக்கும் காரணம் என்ன? இதன் மூலமா தான் ஆஸ்தி கிடைக்குது. அந்த மகிழ்ச்சி இருக்கும்போது தான் இல்ல, தன்னுடைய அப்பா பணக்காரன் போது தானாவே ஒரு மரியாதை வந்துடும். அத பாக்கலாம். பணக்கார குடும்பம் இப்ப ரொம்ப அப்படி ஏழையா வர வர பாத்தீங்கன்னா வாங்க போங்கன்னு அப்பா அம்மா பணக்காரங்க வீட்டுல கூட்டிட்டு இருப்பாங்க. அப்படி ஏழையாக வா போனோம்னா அதுக்கப்புறம் இன்னும் மோசமா எல்லாம் ஆகும். சோ அப்ப அது தெரியுது பாருங்க, ஆஸ்தி இருக்கிற இடத்துல அன்பு இருக்குது, மரியாதையும் இருக்குது. மனிதர்களுக்கு கடவுள் மேல மரியாதை இல்லாததுக்கு முக்கியமான காரணம் அவர் அப்பான்றது, அவர் என்ன ஆஸ்தி கொடுக்கிறாருன்றது தெரியல. பாபா குழந்தைங்கள ஸ்ரீமத்து மீதாங்க பாபாவை சரியா நினைக்கல அப்படின்னா அந்த ஆஸ்தி மேல முழு நம்பிக்கை வரலன்னு இருக்கும். அப்படி வந்தவங்க தான் நல்ல குழந்தைங்க. அந்த குழந்தைங்க தான் படிப்புல ரொம்ப கவனம் கொடுக்கறாங்க இல்லையா. பாபா எப்படி அஞ்ஞானத்துல கூட குழந்தை பிறந்துச்சுனாலே அது வாரிசு அந்த சொத்துக்கு. அதே மாதிரி நீங்க மம்மா பாபான்னு சொல்றீங்க இல்ல, அப்பனாலே வாரிசு. அத புரிஞ்சுக்கிட்டா அன்பா சொல்லணும், அப்பதான் அது புரியும். சோ அப்பான்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு ஆஸ்தி வந்துகிட்டே இருக்கணும். இப்ப நாங்க காலேஜ் படிக்கும்போது காலேஜ் ஓனருடைய பையன் கூடவே படிக்கிறோம். இப்ப மத்த பசங்களும் பின்னாடி பேசிக்கும் போது அவன் தாண்டா அடுத்த ஓனரு, அவனே ஓனர் தான்டா. அப்ப அப்ப அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் ஓனர் அப்படின்னு ஞாபகம் வருது இல்லையா. அப்ப அந்த அவருக்கு பிறந்தா அதுக்கு சொந்தக்காரர் அவரு தான். இப்ப கடவுளுக்கு பிறந்தா அவர் படைக்கிற சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர் நான் தான் அப்படின்ற உணர்வு உங்களுக்கு இருக்குதா? இருக்க மாட்டேங்குது. அது அதுதான் ஞாபகப்படுத்துறது. ஏன் மறக்கிற நீ யாரோட குழந்தை தெரியுதா? ஒரு காலேஜ் ஓனர் ஒரு அரசியல்வாதியோடைய பையன் மறக்கிறதே இல்ல. அப்ப அந்த போதை இருந்துகிட்டே இருக்கு. நான் மந்திரி பையன், மந்திரி பையன் யார் பார்த்தாலும் என்ன மந்திரி பையன் பாக்குறாங்கன்றது இருக்கு. ஆனா உங்களுக்கு யார பார்த்தாலும் சிவனுடைய பையன் என்ன பாக்குறாங்கன்ற ஞாபகம் இருக்குதா? இருக்கணும். சோ அவங்களுக்கு தெரியாது, பட் ஆனா உங்களுக்கு அந்த போதை இருக்கணும். மறைமுகத்துல இருக்கிற பிராமணன் இப்ப யோசிச்சு பாருங்களா, அந்த மகாபாரதம் நிஜத்துல நடக்கல, பட் நடக்கிறதா நினைச்சு பாருங்களா. ஒருவேளை நடந்திருந்தா ஒரு ராஜ்யத்தை ஆள்றவங்க அங்க பிராமண வேஷம் போட்டு காட்டுல இருந்தாலும் அந்த போதை இருக்கும், நான் ராஜான்றது அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தற்காலிகமா தான் இங்க இருக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு போதை இருக்கும், தற்காலிகமா இருக்கும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, கடைசி வருஷம் நடக்குது. அதுல 13வது வருஷம் சொல்றாங்க இல்லையா. சோ அதுல கடைசி வருஷம் மறைமுகமா இருக்கும், அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம். அந்த போதை இருக்கணும். சோ இங்க எல்லாரும் காந்திய வயசானவங்கள எல்லாரும் பிதாஜி பிதாஜி பாபுஜி சொல்ற மாதிரி கிடையாது, அப்பாவை சொல்றது. ஆனா மனிதர்கள் அப்படிதான் சொல்றான், புரிஞ்சுக்கல. அப்பா என்ன கொடுக்கறாருன்னு தெரிஞ்சாதானே புரிஞ்சுக்கிறது இல்லையா. காந்தி கிட்ட இருந்து என்ன கிடைச்சது? தனிப்பட்ட முறையில ஏதாவது கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கல. அப்புறம் எப்படி அன்பு வரும்? ஆனா அவருக்கு மேல கூட கொஞ்சம் மரியாதை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்ற வயசானவங்க எல்லாம் அப்பா அம்மான்னு சொல்லும் போதெல்லாம் ஒண்ணுமே வராது. சோ ஆஸ்தி கொடுக்கும் போதுதான் அந்த அப்பா வரும். சோ உணர்ந்து நீங்க அப்பான்னு சொல்றீங்க, உயிரையே கொடுக்கற அப்பா இவரு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிர் பரந்தாமத்துல தூங்கிட்டு கிடக்காம போ, சுகமான நாட்கள் வந்துச்சு போ ஆளு அப்படின்னு உயிர் கொடுக்கற, அதாவது உயிருக்கு தானம் கொடுக்கற, போ வாழ்க்கை, உயிருக்கு வாழ்க்கை கொடுக்கற. அதை நினைத்து அப்பான போது மனதுல மகிழ்ச்சி வரும். அதான் இறைமானவன் அவருடைய குழந்தை அந்த போதை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காக சொர்க்கத்தை அடையிறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் ஏற்படுதானா? இல்ல, அவங்க முயற்சியின் ஆதாரத்துலதான் ஏற்படுது. எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப நான் நாராயணன்ற போதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. அப்ப நாராயணன்ற போதை பயங்கரமா ஏற்பட்டுச்சுன்னா பயங்கர துக்கமான விஷயம் கூட பயங்கரமான போதையான சந்தோஷமான விஷயமா உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஏன்னா நாராயணன் என்கிட்ட வந்திருக்குது இந்த விஷயம். எதுக்கு? நான் நாராயணன்றத உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா வந்திருக்குது. ஒரு ரஜினி பாட்டு வருமே, காத்து கிடப்பது எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு ஓம் சாந்தி ஓம் வரும். அது மாதிரி அந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கிட்ட தோல்வி அடையறதுக்காக வருது. எப்ப இது உங்களுக்கு தோணும்? நீங்க தான் நாராயணன் அசைக்க முடியாத நிச்சயபத்தி வரும்போது உங்களை அசைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். நீங்க சிரிச்ச முகத்தோட ஜெயிக்கிறீங்க. அந்த போதை, அந்த மகிழ்ச்சி வரிசிக்கிரமமா இருக்குது உங்க முயற்சியின் ஆதாரத்துல. கடவுளே வந்து ராஜயோகம் கத்துக் கொடுக்குறாரு. எல்லையற்ற தந்தை உலகத்துக்கு அப்பா, ஆனா ஞானத்தை எனக்கு தான் கத்துக் கொடுக்குற. அந்த போதை இருக்கணும். பாருங்க, லவ் யூ பாபா. கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேசல அப்படின்ற மாதிரி வருது. அந்த சந்தோஷம் வரும்போதெல்லாம் லவ் யூ பாபான்ட்டு. என்னன்னா, மகாபாரதத்துல எல்லாருக்கும் தான் குரு துரோணாச்சாரியர். பாண்டவர்களுக்கும் அவரு தான் குரு, கௌரவர்களுக்கும் அவரு தான் குரு. அவருடைய லௌகிக பையன், சொந்த பையன் அஸ்வத்தாமனுக்கும் அவரு தான் குரு. ஆனா இதுல யாருமே நான் துரோணருடைய சிஷ்யன் சொல்ல மாட்டான். அர்ஜுனன் மட்டும்தான் சொல்லுவான். எல்லாருக்கும் தான் அவர் கத்துக் கொடுத்தாரு. ஆனா இவனுக்கு தான் இந்த போதை இருக்கு. அதுதான் இங்க பெரிய விஷயம். அதுதான் நமக்கு அவருடைய சிவனுடைய மாணவன் தான் இந்த போதை இருக்கும். பாபாவோட ரொம்ப செல்லமான குழந்தை, பாபாவுடைய மிக பிரியமான மாணவன் தான், பிரிய சிஷ்யர் அப்படின்னு தான் கூப்பிடுவார் துரோணாச்சாரியர் அர்ஜுனன். ஏன்னா அவன் மூச்சுக்கு மூச்சு நான் துரோணருடைய சிஷ்யன், துரோணருடைய சிஷ்யன் சொல்லுவான். துரோணரே எதிர்த்து இருக்கும்போது கூட அதே தான் சொல்லுவான். அந்த போதை ஏற்பட ஏற்பட அந்த மகிழ்ச்சி இருக்கும் மனசுல. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையே வந்து ராஜயோகம் கத்துக் கொடுக்கிறார். பிரம்மாவோ விஷ்ணுவோ சங்கரோ ராஜயோகம் கத்துக் கொடுக்கவே முடியாது. இது பகவானுடைய மகா வாக்கியம். தேவி தேவதைகள், தெய்வீக குணமுடைய மனிதர்கள், பரமேஸ்வரன் அப்படின்னா இறை தந்தை. பாரதத்துல பரமபிதா பரமாத்மா சுப்ரீம் காட் ஃபாதர்னு சொல்றாங்க. பரமாத்மா புத்தி மேல போகுது. பரமபிதா பரமாத்மா வருது இல்லையா? இங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு ஃபேமஸா இல்ல, பட் வடநாட்டுல பாத்தீங்கன்னா பரமபிதான்னு வரும் இந்து வேதத்திலே. சொல்றாங்க, பாரதத்துலதான் சொல்றாங்க. ஆனா அவர் எப்படி இருக்கிறார்? பரம் ஆத்மா, பெரிய ரகசியம். பரம் ஆத்மாவா இருக்கிற, ஒளிப்புள்ளியா இருக்கிற அவரு வந்து கத்துக் கொடுக்கிறார். அவருக்கு அடுத்தபடியா இருக்கிற பிரம்மா விஷ்ணு சங்கர் கிடையாது. படைப்பவரே வந்து கத்துக் கொடுக்கிறார். படைப்புகள் கிடையாது. எவ்வளவு போதை இருக்கணும்! இது பகவானுடைய மகா வாக்கியம். நீங்க கேட்டிருக்கிறது மனுஷனுடைய வாக்கியம் இல்ல, பகவானுடைய மகா வாக்கியம். அதுல அன்பு இருக்கும், போதை இருக்கும். பைபிள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், அப்படின்ட்டு வரும் நிறைய விஷயங்கள். கேட்டாலே எச்சலா இருக்கும், கொலை பண்ணு ஸ்தபிக்கிறேன் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸ்ரீமத்துன்ட்டு பாபா சொன்னதெல்லாம் சொல்லாம சொல்லலாம் நமக்கு எப்படி எரிச்சல் இருக்கு, அதே மாதிரியே வரும் பைபிள்ல. பைபிள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறான்னு சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இறைவன் சொல்ற விஷயம் ஸ்ரீமத் கேட்டாலே உங்களுக்கு ஆனந்தத்துல துள்ளி குதிப்பீங்க. அப்படி இல்லைனாலே அது கடவுளுடைய வார்த்தை கிடையாது. அது இங்க சொன்னாலும் சரி, வெளியில மதங்கள்ல சொன்னாலும் சரி. சோ அந்த பகவான் கிட்ட கேக்குறீங்க, அது ஆனந்தத்தை கொடுக்குது. தேவதைகள் தெய்வீக குணமுடைய மனிதர்கள், அதான் தேவதைகள். அப்படித்தான் நீங்க இருந்தீங்க என்ற மனிதர்கள் தான் அவங்க, கடவுள் கிடையாது. ஆனா தெய்வீக குணம், கடவுளுக்கு ஈக்குவலான அந்த தெய்வீக குணங்கள் இருக்குமா அவங்களுக்கு? நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோபப்படுறாங்க, அஞ்சான திரையில பாபா குழந்தை அப்படின்னா ஏன் கோபப்படுங்க? இவனாலதான், இவன் இல்லைன்னா எனக்கு கோபமே வராது. எவனால? கணவனாலயா, குழந்தையாலயா, அப்பா அம்மாவாலயா? மாயா. மாயா இல்லைன்னா கோபம் வராது யாருக்குமே. மாயா இல்லைன்னா காமம் வராது யாருக்குமே. ஆனா அவன் வந்துட்டான். சோ அவன் இல்லவே இல்லை அங்க சொர்க்கத்துல. அப்ப எப்படி இருக்கும்? அதான் தெய்வீக குணம். இப்ப இருக்கிறவங்களே எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, அப்படியே போய் அங்க விட்டுட்டோம்னா மாயாவே யாருக்குள்ளயும் இல்லாது இல்ல அப்படின்னா. இருந்தாலும் மனிதர்கள் தான். அப்படி உங்களை ஆக்கினவர், அந்த மாயை வதம் செய்தவர் தான் சிவபாபா. நம்ம மூலமா வதம் செய்யற, அத மறைமுக மறைஞ்சிருந்து அம்பு விட்டார் அப்படின்னு சொல்றது. சோ பரமபிதானாலே புத்தி மேலதான் போகுது, பரமாத்மானாலே. ஏன்னா மேல இருக்காருன்னு அவங்களுக்கு உணர்வு வருது. ஆனா நம்மளும் அங்கத்தான் வசிக்கிறவங்கன்னு மட்டும் யாருக்குமே தெரியல, குழந்தைகளாக உங்களை தவிர. அந்த பிராணேஸ்வர் முன்னாடி இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவர் நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஞாபகப்படுத்துறார், இறைவனை பற்றி ஞாபகப்படுத்துறாரு. நான் யாரு தெரியுதா உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது? ஒரு சாதுவோ மகாத்மாவோ சன்னியாசியோ கிடையாது. எப்படி உறுதிப்படுத்துறாரு? அவரை பற்றி அறிமுகத்தை கொடுக்கற, நான் ஒளிப்புள்ளியா இருக்கிறேன், உன்னுடைய அப்பாவா இருக்கிறேன், நீயும் ஒளிப்புள்ளியாதான் இருக்கிற ஞாபகப்படுத்துறாரு. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. புத்தி வந்து புதுசா வர குழந்தைகளுக்கு அதுதான் இந்த முரளி. பாத்தீங்கன்னா எப்ப வந்து நடுவுல வந்து கேட்டாலுமே புரியும் அப்படின்னு ஒரே நாள்ல புரிஞ்சிடாது. பட் அப்படியே முரளி, ஏன்னா அந்த ஏழு நாள் கோர்ஸ் அப்படி ஸ்லைட்டா சொல்லிட்டு விட்டு முரளி கேட்கும் போது பாத்தீங்கன்னா, இல்ல இது ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கணும், பாபா முத முதல்ல இருக்க வாணியில இருந்து வரணும் எல்லாம் கிடையாது. எப்ப சோ அதுக்கேத்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல வர குழந்தைங்களுக்கும் விஷயமும் இருக்கும், ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். அதுதான் பாபா சார் ஃபர்ஸ்ட் வர குழந்தைங்களுக்கு என்ன டவுட் இருக்கும், அங்கெல்லாம் போனோம், இங்கேயும் வந்து நம்ம கேட்போம், அதுக்குதான் ஞாபகப்படுத்துறாரு. அந்த சத்சங்கம் மாதிரி இது சாது சன்னியாசி மகாத்மா நடத்துற சத்திய சத்சங்கம் கிடையாது. நேரடியே இறைவன் பேசிட்டு இருக்காரு. இப்ப அவரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற, தாய் தந்தை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற. ஏன் நாம அவருடையவர ஆகி இருக்கிறோம்? ஏன் ஏன் தாய் தந்தையுடையவர ஆகி இருக்கிறோம்? ஏன் சிவனுடையவர ஆகி இருக்கிறோம்? அவர் தான் எதிர்கால பிறவி ஆஸ்தியை கொடுக்கிறார். 21 பிறவிக்கு ஆஸ்தி, 21 பிறவிக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையும். சரி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற, சும்மாவா உட்கார்ந்துட்டு இருக்க? காரணம் இல்லாம யாரும் உட்கார மாட்டாங்க, காரணம் வேணும், அததான் கொடுக்கற. ஏன்னா வேற எங்க போனாலும் இந்த மாதிரி ஞானம் எடுக்க மாட்டாங்க இல்லையா? சர்ச்சில் போய் பைபிள் படிப்பாங்க, அதுலயும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே படம் ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி பஜனை பாடுற இடம் கிடையாது, இது வெறும் ஞானம் தான். இங்க பாட்டுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அதையும் மீறி டிராபிக் கண்ட்ரோல் அதெல்லாம் போடுறதுன்னா உங்களுடைய மைண்ட் ஒருநிலைப்படுத்ததானே தவிர, அது போட்டுதான் பண்ணணும் அவசியம் கிடையாது. தனியா இருந்து நீங்க பண்ணலாம். பட் நிறைய பேர் இருக்கும்போது எல்லாருடைய மனமும் ஒருநிலைப்படுமான்னு தெரியாததுனால போடுறான், அவ்வளவுதான். மற்றபடி இங்க படிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, நிச்சய புத்தியோட வந்திருக்கீங்க, 21 பிறவிக்கான ஆஸ்தி அடையிறதுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த காரணத்தை தெரியாம யாரும் யாருக்கு முன்னாடியும் உட்கார முடியாது. சாது சன்னியாசி முன்னாடி உட்கார்ந்தா கூட ஏதோ ஒரு காரணம், அவர் எதையோ அடைஞ்சிட்டாரு, நம்மளாம் அடையலாம், சித்தி அடையலாம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உட்காருவாங்க. காரணமே இல்லாம சும்மா போய் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, அவர் எதிர போய் உட்காருவாங்களா யாராவது? மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க என்ன காரணம், தெரிஞ்சுக்கோங்க என்ன இவரு பட்டையும் காணும் கொட்டையும் காணும் தம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, நம்ம பிரம்மான்றாரு, அவருக்காக உட்கார்ல, அவருக்குள்ள வந்து ஒருத்தர் பேசுறாரு அதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கும். காரணம் தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகத்தை கொடுக்கறாங்க, இவர் சன்னியாசி, இவர் கவர்னரு, அந்த மாதிரி. ஆனா இங்க இது ரகசியமா இருக்குது, கடவுள் பேசிட்டு இருக்கிறார் ஆனா யாருக்கும் தெரியல, ரகசியமா இருக்கு, மறைமுகமா இருக்கு. ரகசியன்றது மறைமுகம், இது ரகசியம் கூட வராது, மறைமுகம். ஏன்னா இறைவன் தான் சொல்றாரு நான் கடவுள், மறைமுகமா இருக்குது, டக்குன்னு பாக்குற மாதிரி இல்ல. பரமபிதா பரமாத்மா பரந்தாமத்துல வசிக்கிறவரு அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப அங்க சர்வ வியாபின்ற விஷயமே எழாது. அவர் இந்த இடத்துல வசிக்கிறாருனால அவர் எங்கும் நிறைந்தவர் இல்லன்னு ஆயிடும் தானே. அகம்பாபு சொல்ற அவர் எங்க வசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும், இதுதான் அவருடைய இடம்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அவர் எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிற ஞானமே எழாது. ஓ இறை தந்தையே அப்படின்னு ஆத்மா நினைவு செய்து தானே பரமாத்மாவா ஆகிடுச்சு அப்படின்னா எதுக்கு அப்பாவை கூப்பிட போகுது? ஆத்மா அப்பான்னு கூப்பிடுது, அப்ப அது கடவுள் கிடையாது தானே? புரிஞ்சுக்கிறதுக்கு என்னமோ ரொம்ப சின்ன விஷயம்தான், இருந்தாலும் மாயா அதை கூட புரிஞ்சுக்க முடியாத மாதிரி ஆக்கிடுச்சு. கரெக்டா தானே? யாருக்காவது இது தோணிச்சா? கடவுள் வேற நவர், அது ஒரு சித்தாந்தம். துவைதம் அத்வைதம் வசிஷ்ட அத்வைதம், இவரு ஒன்னு, ஆத்மா பரமாத்மா ஒண்ணுன்னாரு, இன்னொருத்தர் ஆத்மா வேற பரமாத்மா வேறன்னாரு, அது ஒரு கான்செப்ட் அப்படிதான் இருக்கு, அது அவருடைய கான்செப்ட் அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர, கடவுளை கூப்பிடுறதுனால நாம கடவுள் கிடையாதுன்னு எவனுமே யோசிக்கல. சின்ன விஷயம் நம்ம யோசிக்கவே இல்லைல்ல. அந்த மாதிரி மாய நம்மள ஏமாத்திச்சு, நம்ம ஏமாத்திட்டு இருக்குது மனிதர்கள். அதுக்குதான் புரிய வைங்க, கடவுள் இங்க இருக்கிறாரு அப்படின்னு புரிய வைங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சிவன் பேசுறாருன்றீங்க, அவர் எப்படி அரூபமா பேசுறாரா ரூபமா பேசுறாரா அப்படி கேக்குறாங்க. எப்படி பேசுறாருன்னு வச்சுக்கிட்டாலும் அவர் எங்கும் நிறைந்தவர் இல்லைன்னு தானே அர்த்தம். அதானா அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா மாய அப்படி ஆக்கிருச்சு நம்மள. வாய் மூலமா சொல்ற வார்த்தையில கூட நம்பிக்கை ஏற்படுறது கிடையாது. மாய அந்த மாதிரி சந்தேக புத்தி உடையவரா ஆக்கிடுது. பாபா ஒரு ஜஹோவின் சாட்சிகள் ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போறாங்க. இப்ப கிறிஸ்தவ மதத்துல அவங்கதான் தீவிரமா நோட்டீஸ் கொடுத்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அப்படி போய் நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் கடவுள் யாருன்னு அப்படின்னு சொல்றாங்க அந்த சிஸ்டர்ட்ட. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, ஆராய்ச்சி பண்ணி கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? அந்த கடவுள் எங்களுக்கு இப்ப நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. நிறைய ஞானம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சார் ஏசுவே வந்து நான் தான் கடவுள்னால நீங்க ஒத்துக்க மாட்டீங்க பிள்ளை இருக்குது அப்படின்றாரு. அப்ப பாருங்க அவங்களுக்கு இங்க கடவுள் நடத்திட்டு இருக்கிறான்னு சொன்னதோட அர்த்தம் அவங்களுக்கு புரியல. ஆனா அவங்களுக்கு தெரியுது பிரம்மகுமாரின்னு தெரியுது, ஆனா கடவுள் நடத்திட்டு இருக்கிறாருன்றது உள்ள புரியல. ஏன்னா ஜெகன் சாட்சிகள் எல்லாருக்குமே தெரியும் பிரம்மகுமாரிகள் ஞானமும் நம்ம ஞானமும் ஒரே மாதிரியே இருக்கும்ட்டு. ஒரே மாதிரினா ஒரே மாதிரி கிடையாது. கடவுள் இயேசு கிடையாதுன்னு அவங்க சொல்லுவாங்க அவ்வளவுதானே தவிர பைபிள்ல இருக்கிறதுதான் அவங்க எடுத்துப்பாங்க. ஆனா கொஞ்சம் நம்ம ஞானம் காப்பி அடிப்பாங்க, சொர்க்கம் இந்த பூமியில தான் வருது, சோ இங்க இருந்து போனவங்க தான் யாரும் அங்க அத பண்றாங்க அது மட்டும் தெளிவா தெரியும். ஆனா ஞானத்தை ஃபுல்லா புரிஞ்சுக்காம சங்கர் பட்டி மாதிரி போய் அது அதுவும் ஒரு சங்கர் பட்டி தான் கரெக்டா சொல்லணும்னா கிறிஸ்தவ சங்கர் பட்டி அது. சரி, அப்ப பாபா நேரடியா சொல்ற வார்த்தையில கூட நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்குது குழந்தைக்கு, இவ்வளவு சந்தேக புத்தியுடையவரை ஆக்கிடுது. அது எப்படி கடவுள் இங்க வந்து பேசுவார், அது என்ன தமிழ்நாட்டுல சாரி வடநாட்டுல தான் வந்து பேசுவாரா? இது யாரு? தமிழ்நாட்டுக்காரங்க. கடவுள் இந்தியால தான் வரணுமா? இது யாரு? முஸ்லிம்கள். இப்படி எல்லாம் சந்தேக புத்தியுடையவரை ஆக்கிடுது. ஓ இறை தந்தையே காக்கான்னு கூப்பிடுறாங்க, காக்கான என்னப்பா வான்னு கூப்பிடுறாங்க காக்காவ. இப்ப இறை தந்தையேன்னு கூப்பிடதானே செய்யறாங்க. அப்ப வருவாரு இல்ல? கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா கடைசி வரைக்கும்? வரவே மாட்டாருன்ற ஒருத்தர் கூப்பிடுறீங்கன்னா நீங்க என்ன மென்டலா? அப்ப அவர் வருவாரு தானே? ஒரு பக்கம் அப்படி கூப்பிட்டு இன்னொரு பக்கம் நானே தான் கடவுள், நான் கடவுள் படம் செம ஹிட் இல்லையா? முட்டாள்தனமான கருத்து சொன்னா அது மிகப்பெரிய ஹிட் ஆயிடும். நானே கடவுள், நானே தந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப எதுக்குப்பா கூப்பிட்ட? நீயே தான் கடவுள் ஆச்சு, என்ன எதுக்கு கூப்பிட்ட? சூப்பரா சொல்றாரு இல்லையா? சம பாயிண்ட். ஒரு ஃபங்க்ஷனுக்கு மியூசிக் அடிக்கிறதுக்கு பேண்ட் கூப்பிட்டு நீங்களே அடிக்கிறீங்கன்னா அவன் என்ன கேட்பான்? நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட? நீயே தான் அடிப்பிய. அதுதான் பாபா கேக்குற. ஓ நீயே கடவுளா, அப்ப எதுக்குப்பா என்ன கூப்பிட்ட? நீ கடவுளா இருந்தா எதுக்கு என்ன கூப்பிட போற? குழந்தைதான் அப்பான்னு சொல்லும். சோ நீங்க தந்தையேன்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்க குழந்தை, அப்பா வேற குழந்தை வேற. கிறிஸ்தவர் சொல்லுவாங்க பிதாவும் அவரே மகனும் அவரே, எப்படி ரெண்டு பேரும் ஒருத்தரா இருக்க முடியும்? அப்பானாலே நீ குழந்தைன்னு அர்த்தம். பரமபிதான் நீ கடவுளை சொல்ற பிதான்னு. இப்ப இயேசு அவருடைய குழந்தை, அப்ப நீ யாருடைய குழந்தை? பரமபிதான் தானே சொன்ன, இயேசு பிதான் சொன்ன. இப்ப நீ அவரோட குழந்தை, அப்ப அந்த ஒருத்தரைத்தான் நினைவு செய்யணும். அந்த அப்பா தான் ஆஸ்தி கொடுக்கிறார். இயேசுவோ புத்தரோ நபியோ சங்கராச்சாரியரோ வள்ளலாரோ யாரும் கொடுக்கறது இல்ல. அந்த ஒரு அப்பாவைத்தான் நினைவு செய்யணும். அவரு முன்னாடி இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அவருடையவரா ஆகி இருக்கிறீங்க, அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கிறீங்க. இத மறக்க மாட்டீங்க தானே? எப்படி சூப்பரா சொல்லலாம் புது ஞானத்தையும். இவ்வளவுதான் இந்த நாலு லைன் தான் ஞானம். இப்படியும் சொல்லலாம் ஞானம், அப்பான்னு கூப்பிட்ட அப்ப நீ குழந்தை, அவரு முன்னாடி இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிற, அவருடையவரா ஆகி இருக்கிற, அவர்கிட்ட இந்த ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கிற. இத மூணுத்தையும் மறக்காது. அவருடையவரா ஆகி இருக்கிறோம், அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கிறோம். மறக்க மாட்டீங்க தானே? இந்த ரெண்டு விஷயம், நான் அவருடையவர் எதுக்கு அந்த ஆஸ்தி அடையறதுக்காக. பாபா சொல்றாரு இத மறந்துடாதீங்க, குழந்தைகளே அசரீரியாகுங்க தூய்மையாகுங்க, உங்களை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறான். கோயிலுக்கு போறதுக்கே கால் கழுவிட்டு போவாங்க, ஒரு சில கோயிலுக்கு குளிச்சுட்டு கூட போவாங்க. ஆனா நீங்க கடவுளே இருக்கிற இடத்துக்கே போறீங்க, அப்ப குளிக்கணும். என்ன குளியல்? உடல் குளியல் இல்ல, ஆத்மா குளியல். ஆத்மான்னு புரிஞ்சுக்கும் முதல்ல, உடலே கிடையாது, அசரீரியாகு தூய்மையாகு, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன். வெறும் அந்த ஆத்மா அப்படின்ற நான் ஆத்மான்ற எண்ணத்தை தவிர என்னுடையதுன்னு எதுவுமே ஞாபகம் வரப்படுது. இப்ப அப்பதான் நீங்க பிரேமி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் சரி அப்ப நான் அழைச்சிட்டு போறேன். தேவதைகளுக்கு முன்னாடி போய் என்கிட்ட எந்த குணமும் இல்லைன்னு பாடுறீங்க இல்ல தேவதைகளுடைய மகிமையா? அதாவது உங்ககிட்ட ஒன்னும் இல்ல, அதாவது என்கிட்ட எதுவும் இல்ல, உன்கிட்ட எல்லாமே இருக்கு தாயே அப்படின்னு தேவதைகள் முன்னாடி போய் மகிமை பாடுறீங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நீங்க கீழானவர்கள் பாவிகள்னு புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி கண்டிப்பா சம்பூர்ண விகாரமே இல்லாத உலகமா இருந்துச்சு, விகாரமற்ற உலகமா இருந்துச்சு. அங்க வாழ்ந்தவங்க தேவதை, அந்த இடத்துக்கு பேரு சொர்க்கம் அல்லது சிவாலயம். அங்க வாழ்ந்த தேவதைகளை கம்பேர் பண்ணும்போது நாம இப்ப ரொம்ப ரொம்ப கீழானவர். அப்படி மேலான தேவதைகளை யார் படைச்சா? அந்த தேவதைகள் நிறைந்த சொர்க்கத்தை யார் படைச்சா? ஒரு சிவபாபா தான் படைச்சார். பாரதவாசிகளுக்கு தெரியுது சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரியுது, ஆனா பாவம் இதே பாரதம் தான் சொர்க்கமா இருந்துச்சுன்றத மறந்துட்டாங்க. ஆதி சனாதன தேவி தேவதைகள் ராஜ்யம் செஞ்சிருந்தாங்கன்றத மறந்துட்டாங்க. ஆதி சனாதன பாதி ஞாபகம் இருக்குது, அடுத்தது என்ன போடுறதுன்னு தெரியல. ஆதி சனாதன இந்து தர்மன்டா. ஆதி சனாதன தேவதைகள் வாழ்ந்தாங்க, அவங்க ராஜ்யம் செஞ்சாங்க, சொர்க்கமா இருந்துச்சு பாரதம் அப்படின்றதே மறந்துட்டாங்க. பாரதத்துல இருந்த எல்லாத்தையும் கொலை வச்சுட்டு போயிட்டாங்க. கிறிஸ்தவ முஸ்லிம் நாட்டு சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி பாரதம் செல்வ செழிப்பா தானே இருந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு, இப்ப இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனா சயின்ஸ் என்ன பண்ணிச்சு தப்பா? ஒண்ணுமே இல்லாம இருந்தா இப்பதான் எல்லாத்தையும் மனுஷன் அடைஞ்சிட்டான், ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான், இப்பதான் முட்டாள ஆயிட்டான். அது தெரியல உங்களுக்கு. தான் தேவதை, அதிபுத்திசாலி தேவதையா இருந்தோன்றதே மறந்துட்டான். சொர்க்கமாக இதே பூமி இருந்தது, சரி இதே பாரதம் இருந்துச்சு, அதுல தேவதைய நான் தான் இருந்தன்றதே மறந்துட்டாங்க பாரதவாசிகள். ஆனா சொர்க்கம் நம்புறாங்க எங்கேயோ இருக்குதுன்ட்டு எல்லா மதத்துக்காரங்களுமே. யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்க பதவி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொர்க்கம் சத்தியுகத்துல இருக்குது, கலியுகத்துல இருக்குது சொர்க்க பதவி அடையிறதுக்கு. சொர்க்கம் இருந்த யுகத்துக்கு பேர் தான் சத்தியுகம். அங்கதான் இப்ப சொர்க்கம், அது போயிடுச்சு, 5000 வருஷம் ஆயிடுச்சு. அது போய் கலியுகத்துல இருக்குது. நியூஸ் பேப்பர்ல ஒரு பெரிய ஆளு இறந்தாருன்னா இவரு சொர்க்க பதவி அடைந்தார் அப்படின்னு போடுவாங்க. நீங்க கேளுங்க சொர்க்கம் எங்க இருக்குது போய் பதவி அடையிறது? சமப்பாயிட்டு அத நீங்க கேளுங்க. பரந்தாமத்துல பரமாத்மா கிட்ட போயிட்டாங்க, அதுதான் சொர்க்கம். தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கடவுளடி சேர்ந்தார்னு போடுவாங்க, சொர்க்க பதவி அடைந்தாருவாங்க. அப்ப கடவுளடி சேர்றதும் சொர்க்கமும் ஒன்னா? கிடையாது. அது பரந்தாம், அங்கேயுமே இப்ப போக முடியாது, உலகம் அழியும் போதுதான் போக முடியும். இப்ப அவங்களுக்கு புரியல. கிறிஸ்தவ தர்மத்துல பரலோக ராஜ்யத்துல பரலோக ராஜ்யம்ன்றாங்க. அங்கெங்க ராஜ்யம் இருக்குது? அங்க உடம்பே கிடையாது, அப்புறம் எங்க ராஜ்யம் பண்ணுவீங்க? இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியும் இல்லையா, அவர் நிர்வாண தாமம் போயிட்டார், ஜோதியோட ஜோதி ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தையில பாத்தீங்களா எவ்வளவு வித்தியாசம். ஆனா ஒன்னொன்னுக்கும் அர்த்தமே சுத்தமாற வேற அவங்களுக்கு தெரியல. எனக்கு சொர்க்கம்லாம் வேணப்பா, இறைவனோட கலக்கணும். சொர்க்கம் வேற கலக்கிறது வேறன்ட்டு இங்க ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் தெளிவா அவங்களுக்கு தெரியாது எது சொர்க்கம், இறைவன் இருக்கிற இடம் எது அப்படின்னு தெரியாது. இறைவன் இருக்கிற அந்த பரந்தாமத்தை தான் பிரம்ம மகா தத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஆகாய தத்துவம், இந்த தத்துவத்துக்குள்ள நாம இருக்கிறோம். அதே மாதிரி அந்த பிரம்ம மகா தத்துவத்துல ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா இருக்கிறார். அதுதான் மகா தத்துவம். இத மகா தத்துவம் சொல்ல மாட்டோம், ஆகாய தத்துவத்தை பிரம்ம மகா தத்துவம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் ஆத்மாக்களாகிய நாம முட்டை வடிவத்துல இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். சோ இது வந்து ரொம்ப ஆரம்பத்துல வந்த வாணிப்புல இருக்குது. ஏன்னா பாபா சொல்லிருக்கிறார் ஆரம்பத்துல வந்து கட்டை சாத்தியமா இருக்குது அப்படின்ற மாதிரிதான் இறைவன் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒலிப்புள்ளி அப்படின்னு சொல்ற. இதுல பாத்தீங்கன்னா முட்டை உருவில இருக்கிறோன்றார். ஆனா இப்பதான் தெரியும் நமக்கு ஒலிப்புள்ளியா தான். சோ அந்த நேரத்துல டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாதனால அவங்களுக்கு அப்படி சோ நினைவு செய்யறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா. சோ அது அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் என்ன அப்ப அப்படி சொன்னாரு இப்ப இப்படி சொல்றாரு. அதுக்கு பாபா சொன்ன ஆன்சர் என்னன்னா அந்த நேரம் உங்களுக்கு இப்படி சொன்ன புரியாது. ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை பெரிய ஜோதியா இறைவன் இருக்கிறாருன்னு சொன்னீங்க. சரி அது ஒரு கொஞ்சமாவது சின்னதாக்குனாதான் கொஞ்சமாவது நம்புவீங்க. லைட்டா வச்சு கொஞ்சம் பெருசா இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே புள்ளி அப்புறம் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்ப இருந்த மனிதர்களுடைய மனநிலை அதெல்லாம் இருக்கு இல்லையா. சரி சோ பாபா இருக்கிற அந்த இடத்த தான் பரந்தாமம்னு சொல்றோமே தவிர அங்கேயே ஐக்கியம் ஆகிட முடியாது. சுவரோட சுவரா யாராவது நம்ம ஆகிட முடியுமா? ஆக முடியாது இல்லையா. உடம்பே ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது ஆத்மா எப்படி ஆகும்? உடம்பு கூட ஐக்கி போய் ஆகிடும்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆத்மா எதுலயும் ஐக்கியம் ஆகாது. அதனாலதான் அதை வெட்ட முடியாதுன்னு நினைக்க முடியாது அப்படின்னு கடைசி வரைக்கும் அழிவு வெட்டுறதா இருக்கிறது அது ஒண்ணுதான். இப்ப வரந்தாமத்துல மட்டும் அது எப்படி போய் ஐக்கியமாகும்? எந்த தத்துவத்திலயும் அது கரையாது கலக்காது ஐக்கியமாகாது. பாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் பாபா நிறைய விஷயத்த புரிய வைக்கிறார். பாவ மனிதர்கள் யாருக்கும் தெரியாம பக்தர்கள் பகவானை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் வந்துட்டாரு, வந்து ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு, இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுல ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க ஜெகவன் சாச்சு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சிடுவாங்களா? ஆனா ஜெகவன் சாட்சியில பாத்தீங்கன்னா அப்படி நம்ம ஞானத்தோட சம்பந்தப்பட்ட வர லைன் எங்க இருக்குது பைபிள்ல தேடி கண்டுபிடிச்சு அததான் சொல்லுவாங்க. அந்த சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும் ஏசாயா இத்தனாவது அதிகாரம். இப்ப பாத்தீங்கன்னா அது பிரம்மகுமாரிகள் ஞானத்துல வர விஷயத்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனா அது பிரம்மகுமாரி கிட்ட இருந்து திருநதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது பைபிள்ல இருந்து அவங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்களாம். சரி பக்தி மார்க்கத்துல எல்லோரையும் விட அதிக பக்தி யார் செய்யறாங்க? யார் செய்யறாங்க? இப்ப பாபா கிட்ட இந்த ஞானத்தை கேக்குறேன், நீங்க தான் அதிக பக்தி செஞ்சதுனாலதான் பாபா அடைஞ்சிட்டு வந்திருக்கிறீங்க. கண்டிப்பா யார் முதல்ல பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தாங்களோ அவங்களதான் பிறகு முதல்ல பூஜாரியாகவும் பக்தர்களாகவும் ஆகுறாங்க. முதல்ல பூஜைக்கு தகுந்த அப்படின்னு அர்த்தம் நாராயணா இருந்தவர் தான் முதல் பூஜாரி. கோயில கட்டி சிவனை கும்பிடுற பக்தரா அவரு தான் முதல்ல மாறுறாரு. அதே மாதிரி அந்த குழந்தைதான் இங்க ஃபர்ஸ்டும் வருது இல்லையா. நாராயணா இருந்தவர் தான் அங்க விக்ரமாதித்த நாயகி பக்தி தொடங்குறாரு. பிரம்மாவாகி ஞானமும் அவருக்கு தான் முதல்ல கிடைக்குது. இந்த ரகசியத்தெல்லாம் குழந்தைங்க நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களே பூஜிக்கத்தக்கவர், நீங்களே பூஜாரின்னு மகிமை பாடுறது உண்மையே உங்களுடைய மகிமை தானே தவிர பரமாத்மாவுடைய மகிமை கிடையாது. அது தப்பு. அவர் எப்பயுமே பூஜைக்குரியவர் தான், பூஜாரி ஆகுறதே கிடையாது. அது பாத்தீங்கன்னா புராணத்துல சிவன் யாரை நினைத்து தவம் பண்றாரு அப்படின்னு, நான் பக்தனை நினைத்து தவன் பண்ணுகிறேன் அப்படின்ட்டு இருக்கும். சோ அது ஒரு விதத்துல ரைட்டு தான். பாபா சொல்றாரு நம்மளே நினைச்சிட்டு இருக்கிறாருங்க இல்லையா. மற்றபடி அவர் எதையும் அடையிறதுக்காக அவருக்கு மேல இருக்கிற யாரையும் நினைக்கிறது கிடையாது. குழந்தைங்களை உயர்ந்த புகழுக்கு தகுதியானவர்களா பாபா மாத்துறாரு. எல்லோருக்கும் சொர்க்கத்தின் ஜீவன் முக்தி கிடைக்காது. எப்ப மாயின் பந்தனத்திலிருந்து விடுபடுறீங்களோ அப்பதான் ஜீவன் முக்தி கிடைக்கும். ஜீவன் முக்தி என்றால் மாயின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருப்பதாகும். மாயின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறது தான் ஜீவன் முக்தி. அப்ப விடுபடுங்க. முக்தினாலே என்ன அர்த்தம்? பந்தனத்திலிருந்து விடுபடுறது. அதாவது ஜீவன் முக்தினா உடல்ல இருந்து நிஜமாலே விடுபடுறது. ஜீவன் முக்தினா உடலுக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா உடல்ல இருக்கிற உணர்வு இல்ல, விடுபட்டு இருக்கிற உணர்வு, வெறும் ஒளியாகவே இருக்கிறது. சயின்டிபிக் பாஷையில சொல்லணும்னா ஏலியனாகவே தன் அனுபவம் பண்றது, வேற்று கிரக வாசியாகவே தன் அனுபவம் பண்றது. வேற்று கிரக வாசினா என்ன அர்த்தம்? நான் அங்க வாசம் செய்யறவன், அங்க வசிக்கிறவன், அந்த எண்ணத்திலே இருக்கிறது. சூப்பர்ல, லவ் யூ பாபா. அப்படி ஆக்கிறது தான் ராஜயோகம். ஆனா இது எல்லாருக்கும் கிடைக்காது, இந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி, ஜீவன் முக்தி ஆஸ்தி. முயற்சி பகிர்ந்து கொடுக்க மாட்டார். முயற்சியின் விஷயம் இந்த ஞான பழத்துக்கு முருகன் பிள்ளையார் அடிக்கும் போது ஏன் இது பகிர்ந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்றது என்ன? இது முயற்சி செஞ்சு அடையிற விஷயம். சத்தியுகத்துக்கு எல்லாரும் வந்துட மாட்டாங்க. யாரு ராஜயோகம் கத்துக்கிறாங்களோ அவங்கத்தான் சத்தியுகத்துக்கு வர முடியும். ஞான மார்க்கத்துல எவ்வளவு பந்தனங்கள்ல இருந்து விடுவிக்க வேண்டி இருக்குது இல்லையா? பந்தனத்திலிருந்து ஃபுல்லா விடுபட்டவங்க தான் வர முடியும். யாரால விடுபட முடியும்? ராஜயோகத்தை கத்துக்கிறவங்களாலதான் முடியும். சாது சன்னியாசிகள் கூட அவங்களுடைய இடம், அவங்களுடைய பொருள், அந்த பற்றெல்லாம் இருக்கும், அவங்களுடைய பதவி, இங்க எல்லாத்தையும் விடணும், ஒண்ணுமே கிடையாது. வெறும் ஒளிப்புள்ளி. இந்த உலகத்தை சார்ந்தவனே கிடையாது. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் உங்களை பாதிக்க கூடாது. அதுதான் மகாவீர், ஒரு பாபா நினைவு. வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிறவங்க தான் சத்தியத்துக்கு வர முடியும். இந்த அளவுக்கு பந்தனத்தை விடுபட்டவங்க தான், பந்தனத்துல இருந்து விடுபட்டவங்க தான் வர முடியும். மீராவுக்கு உண்மையில இப்ப இருக்கிற மாதிரி இவ்வளவு பந்தனங்கள்லாம் கிடையாது. கிருஷ்ணரை சந்திக்கணும், அதனால தூய்மையா இருப்பேன், அவ்வளவுதான். அவங்களுக்கு பெரிய பந்தனம் கிடையாது. இப்ப உண்மையில மகிமைக்குரியவள் மீரா கிடையாது, நீங்க தான். அதான் ஞான மீரான்ற. உங்களுக்கு பெரிய பந்தனம் கிடையாது. கிருஷ்ணரை சந்திக்கணும், நான் தூய்மையா இருப்பேன், காமத்துல விழ மாட்டேன் அப்படின்னு இருந்ததுனால அவங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி பெரிய பந்தனம் எல்லாம் அங்க கிடையாது இல்லையா? இது இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பந்தனத்துல இருந்து விடுபட்டு இருக்காங்க. கிருஷ்ணரை சந்திக்கணும்ன்றத தவிர அவங்க மைண்ட்ல எதுவுமே கிடையாது. சோ அதுவும் ஒரு அர்த்தம், பந்தனம் கிடையாது. இப்ப இருக்கிற அளவுக்கு பந்தனம் கண்டிப்பா அப்ப இருந்திருக்காது. இப்பதான் என்னதுன்னு ரொம்ப அதிகமாயிடுச்சு, மக்களுக்கு விகாரம் அதிகமாயிடுச்சு, அதுவும் அர்த்தம். என்னன்னா அவங்க மைண்ட்ல கிருஷ்ணரை தவிர எதுவுமே தெரியல. ஆனா கிருஷ்ணர் அவங்க பார்த்ததும் கிடையாது. கிருஷ்ணர் கிருஷ்ணபுரிக்கு போகவும் இல்லை. நீங்க தான் உண்மையிலே கிருஷ்ணபுரிக்கு போக போறீங்க. இப்ப உங்களுக்கு அதாவது கிருஷ்ணரை அடையணும், சந்திக்கணும்னு ஆசை வச்சவங்களே பந்தனத்தை அறுத்தெறிஞ்சாங்கன்னா உண்மையிலே கிருஷ்ணபுரிக்கு போக போறீங்க, பார்க்க போறீங்க, கிருஷ்ணராகவே ஆக போறீங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு பந்தனத்திலிருந்து விடுபட்டு அந்த ஒரு விஷயத்தை தவிர உங்க மைண்ட்ல எதுவுமே வரக்கூடாது. பரந்தாமம் போக போறோம், சொர்க்கத்துக்கு போக போறோம், இதேதான் இருக்கணும் மைண்ட்ல. இது வந்து போன வாரத்துல சொன்னதுல ஒரு பவர்ஃபுல்லான பாயிண்ட். அது பரந்தாமத்துக்கு போக போறோம், சொர்க்கத்துக்கு போக போறோம், பரந்தாமத்துக்கு போக போறோம், சொர்க்கத்துக்கு போக போறோம், இதேதான். சாமியே எப்போ அதுல பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து இங்க பண்றதுடைய நினைவு. சொர்க்கத்துக்கு போக போறோம், பாபா கிட்ட போறோம், சொர்க்கத்துக்கு போக போறோம், பாபா கிட்ட போக போறோம். அப்ப என்ன அர்த்தம்? இது மட்டுமே மைண்ட்ல இருக்கும்போது எல்லா பந்தனத்திலிருந்தும் தப்பிச்சிட்டீங்க. அந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எல்லாரையும் சாமி சாமின்னு யாரையும் திட்டக்கூடாது. ஏன்னா அங்க போறாங்க எங்க உயர்ந்த இடத்துக்கு, ஸ்தூலமா உயர்ந்து இருக்கிற அந்த மலைக்கு போறாங்க. ஆனா நிஜமாகவே மிக உயர்ந்து இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போறீங்க நீங்க. அப்ப நம்ம யாரையும் திட்டக்கூடாது, துக்கம் கொடுக்கூடாது, அது கவனம் இருக்கணும். ஏன்னா தூய்மையான இடத்துக்கு போக போறீங்க, கிருஷ்ணபுரிக்கு போக போறீங்க. பக்தர்களில் சிரோன்மணியாக மிக உயர்ந்தவராய் இருந்தவர் அந்த மீரா. எந்த வெற்றி மாலை பூஜிக்கப்படுதோ அந்த வெற்றி மாலையின் சிரோன்மணி நீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பாபா வந்து பிரம்மா பாபாவை பத்தி மட்டும்தான் பேசுற, அதாவது மாமா அவ்வளவுதான், வேற யார பத்தியுமே பேசல. ஆனா இப்ப மீராவை பத்தி பேசுற, அந்த மீரா வந்து பிரம்மாவா இருக்கலாம் அல்லது மம்மாவா இருக்கலாம் தெரியாது, அத அவரு பாபா வெளிப்படுத்தவே இல்லை. ஏன் வெளிப்படுத்தலன்னா மீராவை உண்மையிலே அவங்க துக்கத்தை அனுபவம் பண்ணல, பட் ஆனா வெளி உலகத்துக்கு அது ஒரு துக்கம் தான். அது கூட ஒரு காரணமா இருக்கும் பாபா அதை சொல்லாம இருக்கிறதுக்கு இல்லையா. ஏன்னா முழுக்க முழுக்க சந்தோஷத்தை மட்டுமே சொல்றாரு, பட் இருந்தாலும் இந்த ஒரு முன்னுதாரணத்துக்காக சொல்றாரு மீராவ. இப்ப எந்த அளவுக்கு வார்த்தையில கவனம் இருக்கணும் பாருங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு வார்த்தை கூட யாரையும் துக்கம் கொடுக்க கூடாதுன்ற உணர்வு இருக்குமா இருக்கணுமா. ஏன்னா எனக்கு பாபா குழந்தை ஆவறதுக்கு முன்னாடியே அந்த சில சமயம் பெரிய பெரிய தலைவர் எல்லாம் பார்க்கும்போது நாம தான் இவரா பிறந்திருக்கோமா, அவர் எப்ப செத்தாரு அப்படின்ட்டு பாப்போம். அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து பயம் வச்சு, ஐயோ யாரா வேணாலும் பிறந்திருக்கலாம், ஆனா இயேசுவா மட்டும் பிறந்திருக்க கூடாது, ஐயோ எவ்வளவு உதவ வாங்கினாரு அப்படின்ட்டு. சோ இல்லையா, சோ அத வந்து பாபா கண்டிப்பா வெளிப்படுத்த மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதோ கடைசியில அந்த தண்டனை கிடைக்கும் போது இருக்கும், பட் ஞானத்துல வந்து வெளிப்படுத்த மாட்டார். சரி, பக்தர்களின் மாலை பூஜிக்கப்படுறது கிடையாது. யாரு பாரதத்தை சொர்க்கமா மாத்துறாங்களோ அவங்களுடைய மாலை தான் பூஜிக்கப்படுது. பக்தர்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய மாலைய பூஜிக்கிறாங்க. அப்ப அது பக்தியில சிரோன்மணியா இருக்கிற மீராவுடைய நினைவு சின்னம் கிடையாது. அதே மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க, ஒரு சில அம்மனுக்கெல்லாம் அவங்க இந்த கிராமத்துல இருந்தாங்க இப்படி எல்லாம் இருந்துச்சு அதனால அவங்களை கும்பிடுறாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது பாபா சொல்றாரு. அது உண்மையில உங்களுடைய நினைச்சுன்னா இப்ப நீங்க பாரதத்தை சொர்க்கமாக்குற சேவை செய்யற குழந்தைய மட்டும்தான் கோயில் கட்டி கும்பிடுவாங்க. உங்களுடைய மாலையத்தான் அவங்க பூஜிக்கிறாங்க, உருட்டுறாங்க 108 மாலை. பக்திய பக்காவா பண்ண 108 பேரை எடுத்து அவங்க பூஜிக்கல. முதல்ல ருத்ர மாலை, பிறகு விஷ்ணுவின் மாலை. யாரோட மாலை உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு யாருமே தெரிஞ்சிருக்கல. யாருடைய மாலை உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா எல்லா மதத்துக்காரங்களும் உருட்டுறாங்க ஜப மாலை, சும்மா மாலை உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க பக்தர்களுடைய மாலைய ஒண்ணு உருட்ட மாட்டீங்க. பக்தர்கள் தான் குழந்தைகளாகிய உங்க மாலைய உருட்டுறாங்க. அப்ப நமக்கு சிரிப்பா இருக்கணும், ஒரு கிறிஸ்தவர்கள் கிட்ட முஸ்லிம் கிட்ட அந்த மாலை உரிச்சிட்டு இருக்கும்போது நீங்க பாபா ஞானத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை உதாசீனப்படுத்துறாங்கன்னா சிரிப்பா இருக்கும். இந்த ஞானத்தை உங்ககிட்ட கொடுத்ததுனாலதான் நீ என்ன உரிச்சிட்டு இருக்கிற அதுவே தெரியல அப்படின்னு சிரிச்சுட்டு வரணும் நாம். அதுதான் அந்த ஞானம் நிறைந்த நிலை. நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியும் அந்த போதை இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியல, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நமக்கு ஒரு வினாடி விடாம ஓடிட்டு இருக்கும். அது பாபா குழந்தைங்களால வர பிரச்சனை வந்தாலும் சரி, வெளியில இருந்து வந்தாலும் சரி, ஏன்னா பாபா குழந்தைய பிரச்சனை பண்ணாலும் அவங்களுக்கு ஞான ஸ்வரூபமா அவங்க இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த ஞான ஸ்வரூபத்துல இருக்கும்போது வர அந்த சிரிப்பு சொல்லும், உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்ட்டு. நம்முடைய வெற்றி மாலை இப்ப உருவாகிட்டு இருக்குது, அதத்தான் அவங்க உருட்டுறாங்க பக்தர்கள். ஆனா நம்மளே பக்தர்களாகி அதே மாலைய உருட்டுவோம், ஆனாலும் இப்ப சங்கம் யுகத்தினருடைய மாலை தான் அது. ஆனா நீங்களே உருட்டுவீங்க உங்களுடைய மாலைய தெரியாம. நீங்க ராஜ்யமும் சேரீங்க, பிறகு எல்லாருக்கும் முன்னாடி போய் நீங்க தான் மாலையும் உருட்டுவீங்க. சமசபரில் இந்த ஞானத்துடைய பலனே நீங்க தான் அனுபவிப்பீங்க. இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கற சேவை செஞ்சதுக்காக அதன் நினைவாக இருக்கிற மாலை நீங்களே உருட்டுவீங்க. முதன் முதலா நீங்க தான் உருட்டவே ஆரம்பிப்பீங்க துவாபரத்துல. அப்ப என்ன அர்த்தம், ஞானத்தை விழுந்து விழுந்து போதிக்கிற நீங்களே தான் அங்க பக்தியும் போதிப்பீங்க. உங்ககிட்ட இருந்தான் அவங்க பக்தியே கத்துக்குவாங்க. ஆனா நம்ம கத்து கொடுத்த பக்தி தப்புன்னு சொல்றதே நமக்கு பெரிய சேலஞ்சா இருக்குது. அவர் சொன்னா இயேசுவே வந்து சொன்னாலும் கடவுள் நான் தான் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க போற இருக்குன்ட்டு. உண்மையில நம்ம சொல்லணும், நீங்க தாங்க ஒத்துக்க மாட்டீங்க, நாங்க தான் அந்த தேவதைகள்ன்றத. சொர்க்கத்துல வாழ்ந்த அந்த தேவதைகள் நாங்க தான்ன்றத நாங்களே சொல்றோம் பாவம், உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. நீங்க தான் உலகத்தை சொர்க்கமாக்குறீங்க. இந்த பக்தி எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான் மத்தவங்க கத்துக்குவாங்க அப்படின்னா, எல்லா மதத்துடைய பக்தியுமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்துதான் போயிருக்கும். பாபா குழந்தையே ஒரு டைம்ல கொஞ்சம் நல்லா இருக்கும்போது நல்ல விதமான பக்தியை கத்து கொடுத்துருக்கோம். அது மோசமா இருக்கும், வெற்றா குத்துரா கடவுள் சொன்னாரு அப்படின்னு போட்டு கொடுத்துரும். சோ அதுல வர்றதுதான் மற்ற மதங்கள் எல்லாமே. அல்லது இங்க இருந்து எப்படியாவது வெளிப்பட்டிருக்கும், ஏன்னா வர்றது வந்து தூய ஆத்மா, சோ அது தேவாத்மா கிடையாது. பட் இருந்தாலும் கடைசியில கொஞ்சமாவது ஞானம் எடுத்திருக்கும், அதத்தான் வந்து அங்கு வெளிப்பட்டு. சரி, பாபா நமக்கு ராஜயோகம் கத்து கொடுக்கிறாரு, அதுக்கு பேரு தான் கீதையே. ராஜயோகம் வேறு, கீதை வேறு இல்ல. கீதை தான் ராஜயோகம், இந்த முரளி தான் ராஜயோகம். இந்த முரளியில ராஜயோகம் எங்க இருக்கு, இந்த முரளியே ராஜயோகம் தான்ப்பா. லவ் யூ பாபா. இதுதான் ஆரம்பத்துல வந்து நான் தியானம் கத்துக்கணும் அப்படின்னா, பிரதர் தியானம் கத்துக்கணும்னு போறோம், சொல்லிக் கொடுப்போம், மெடிடேஷன் சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுப்போம். ஆனா அவங்க சொல்லிக் கொடுத்த மெடிடேஷன்ல ஒண்ணுமே ஆகல. அப்படின்றாங்க ஒரு நாலு முரளியை எடுத்து தானா கிளாஸ் எடுக்கிறேன், யாரும் வரலன்ட்டு இப்படியே பறக்குற மாதிரி இருக்குது, நனமா ஆகுது. இப்பதான் தெரியுது இதுதான் இந்த ராஜயோகமே, பேசிட்டு இருக்கிறது கடவுள் அப்படின்னு அன்னைக்குதான் நிச்சய புத்தி வந்துச்சு. அதை படிக்கும் போது, அதை நீங்களா எடுத்து படிக்கும் போது, இப்ப கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அதை நான் படிக்கும் போது அவ்வளவு ஆனந்தமா இருக்குதுன்ட்டு. செம்ம சூப்பரா இருக்கும், கட்ட கட்டன்னு படிச்சா இல்ல, பெருமையா புரிஞ்சு ரசிச்சு ருசிச்சு படிக்கும் போது. இதுதான் இந்த ராஜயோகம், இதுதான் இந்த கீதை, ஒரிஜினல் கீதை. இதோடைய நினைவு தான் அது பக்தி மார்க்கத்தின் கீதை. தர்ம சாஸ்திரத்துடைய பேரு வேணும் இல்லையா? இது தேவதா தர்மத்தை உருவாக்குற சாஸ்திரம் இதுதான் கீதை. ஆனா இந்த ஞானம் மறைஞ்சிடுது. ஆனா இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்துல ஒரு சாஸ்திரம் வெளிப்படுது, அதுக்குதான் ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அது பக்தி மார்க்கத்துக்கான கீதை, ஞான மார்க்கத்துக்கு கிடையாது. ஆனா பக்தி மார்க்கத்துடைய புஸ்தகங்களே பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா கீதை தான், பைபிளோ குரானோ. இந்து மதத்துடைய எந்த புஸ்தகத்தோட கம்பேர் பண்ணும்போதும் பைபிள் குரான் பார்க்கும்போது அது கொஞ்சம் ட்ரையா தான் தெரியும். ஏன்னா இந்தியாவில தோன்றதுக்கும் இல்ல தோன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. சோ இந்தியாவில தோன்றதே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சிவபுராணம் மற்றதை எல்லாத்தையும் எடுத்தா கூட கீதை முன்னாடி கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லாம போயிடும். சோ இருந்தாலும் இந்த கீதை கம்பேர் பண்ணும்போது அதுவே ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு சூப்பர் பாருங்க. அந்த கீதை எல்லாம் ஞான மார்க்கத்துக்கு கிடையாது. அதுவும் இல்லாம கீதைய நிறைய கீதை சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். அவங்க பக்தி மார்க்கத்துல சிவகீதான்னு வேற ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு ராஜயோகம் கத்து கொடுக்கறோம் அப்படின்னு யாருமே சொல்றது கிடையாது. கீதைய படிக்கிறாங்க, அல்ல ராஜயோகம்னு ஒரு வேர்டு வருது அவ்வளவுதான். அது என்னன்னு தெரியாதனாலதான் ஆளாளுக்கு ஹடயோகிகள் நாங்க ராஜயோகம் கத்து கொடுக்கறோம். எப்படி இப்படி மூச்சை பூச்சி இப்படி இழுத்து இதுக்கு பேர் தான் ராஜயோகமா? பகவான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்து விட்டு சென்று இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு அவருடைய சாஸ்திரத்தை அமர்ந்து படிக்கிறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா நிறைய மாயா வரும். சோ அது நம்மளால புரிஞ்சுக்க முடியல, அது என்ன பாவ கணக்கு, அது எப்படி நடக்குதுன்ட்டு. ஏன்னா பாபா சொல்றாரு, அம்மா எனக்கு தெரிஞ்சாங்க, பாபா எனக்கு தெரிஞ்சாங்க, அதுவே மாயான்றார். மாயாவுடைய விளையாட்டு சிக்காதீங்கன்றார். சோ அது மாதிரி நிறைய பேர், இப்ப நேற்று கூட ஒரு கிறிஸ்தவ பிரதர் போன் பண்ணாரு, அவர் வந்து இதை ஃபுல்லா சொல்றான்னு சொல்லி, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இயேசு என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாரு. சோ அவங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சதோ, பட் ஆனா சொன்னது இயேசு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க தப்பா. ஆனா அவர் சொல்றதெல்லாம் பைபிள் வச்சுதான் சொல்றாரு, பட் ஆனா கஷ்டத்துல நீங்க சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை இன்னும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. பட் ஆனா இது இங்கதான் வருது அந்த உண்மை, பிரம்மா வாய் வழியத்தான் வருது. ஒருவேளை இந்த ஞானம் உங்களுக்கு, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஏற்கனவே இது தெரிஞ்சிருக்குது, அது முந்தைய ஜென்மத்துல பாபா குழந்தையா இருந்து எழுந்த அந்த சமஸ்காரம் வெளிப்படலாம். ஏன்னா அது தூய்மை, பாபா சொல்ற சொர்க்கத்துல வந்து உங்களுக்கு புதுசா படிக்கிற மாதிரி இருக்கா, ஏற்கனவே படிச்சதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா புத்தி அவ்வளவு தூய்மையா இருக்கிறதுனால. சோ அது மாதிரி இருக்கலாம் இல்லையா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது ஏற்கனவே எனக்கு உணர்த்தப்பட்டு இருக்குதுன்றது காரணம் வந்து அப்படியே இருக்கலாம், இல்லாட்டினா மாயாவாகவும் இருக்கு, அதுவும் இருக்குது. சோ அப்படி நான் உணர்த்தப்பட்டதுலயே நான் கவனம் கொடுத்துட்டு இருக்கும்போது மாயை வந்து கொஞ்சம் அப்படி விளையாண்டுட்டு போயிடும், உண்மையை சொல்லிக்கிட்டே பொய்யும் சொல்லிட்டு போயிடும். அப்படிதானே குரான் பைபிள் எல்லாம் உருவாச்சு, கொஞ்சம் உண்மையா இருக்குது நிறைய பொய். சோ அப்படி மாட்டிக்கூடாது. அது மாதிரி நிறைய பாபா குழந்தைங்க, பக்காவான பாபா குழந்தைங்க கூட இது மாதிரி போய் எனக்கு சிவனே உணர்த்தினார் கத்து கொடுத்தாருன்ட்டு உட்காந்துட்டு ஹடயோகத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பரிதாபமா இருக்குது. அதான் பாபா சொல்றாரு, கீதை தான் தான் ராஜயோகம், தனியா கிடையாது, இதுதான் முரளி தான் எல்லாமே. பகவான் ராஜயோகத்தை கத்து கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சாஸ்திரத்தை உட்காந்து படிப்பாங்க. இப்ப பகவான் மூலம் நேரடியா அதே கீதை, எந்த கீதைய பகவான் சொல்லிட்டு போனாருங்களோ அந்த கீதைய கேட்டுட்டு இருக்கிறோம். அதன் மூலமா தான் சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகிறோம் நம்ம சொல்லலாம். சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் உண்மையான கீதைன்னு போடலாம். ஏன்னா அவங்க நிறைய கீதை உருவாக்கிட்டாங்கல்ல, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் உண்மையான கீதைன்னு நம்ம போர்டு வைக்கலாம். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு முறைதான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்து ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆக்குறதுக்காக வர்றேன். பாருங்க செம சூப்பர். அதாவது உன்னை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆக்குனன்றது பைபிள்ல இருக்குது. வா, அப்ப அது கடவுளுடைய வார்த்தையா அப்படின்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, எப்படி ராஜாவா ஆக்குவாராம், கொலை பண்ண சொல்லி போ, அவனை போய் கொலை பண்ணு, அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடு, அந்த நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் திருடு. கடவுள் அப்படியே அந்த மாதிரி ராஜாவா ஆக்குனாரு? கலியுக ராஜாவா பாபா ஆக்குனாரு? தெய்வீக இந்த கலியுக துவாபரயுக ராஜாக்கெல்லாம் கையெடுத்து கும்பிடுற மாதிரி அற்புதமான தெய்வீக குணம் நிறைந்த ராஜாவா மாத்துறாரு இந்த ராஜயோகத்தின் மூலமா. எதுவரை இந்த ராஜயோகத்தின் மூலம் சத்கதியை கொடுக்கக்கூடிய சிவபாபா வரலையோ அது வரைக்கும் பக்தி மார்க்கத்துடைய மகிமை கண்டிப்பா நடந்துட்டு தான் இருக்கும். அது ஆஹா ஓஹோன்ட்டு பக்தி மார்க்கம் இருந்துகிட்டேதான் இருக்கும். ஆனா முந்தைய கல்பத்துல யாரு பாபாவை அடையாளம் கண்டுகிட்டு இந்த ஞானத்தை கேட்க வந்தாங்களோ அவங்கத்தான் மீண்டும் அதுல இருந்து விலகி இங்க வந்து இந்த ஞானத்தை கேட்பான். இது வந்து பயங்கர ஆச்சரியமா இருக்குது. பாபாவை வந்து எவ்வளவு ஆச்சரியம், எப்படி எல்லாம் பாபா குழந்தை ஆக்குறாருன்ட்டு. ஒரு பிரதர் கால் பண்ணி எனக்கு 3-4 வருஷமா அப்படியே புருவமத்தில ஒரு பட்டாணி சைஸ்ல ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்குதுன்ற. அவருக்கு பாபா பத்திலாம் தெரியல, அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் கால் பண்ணேன். உங்களுடைய வீடியோ ஒரு 3 நாளா பார்த்தேன் அப்படின்னாரு. 3 வருஷமா துடிக்குதா? அப்ப ஏன்னா பாபா குழந்தைங்களுக்கே பொறாமையா இருக்கும், 3 வருஷமா எப்படி அதுவும் பாபாவே நினைக்காம. கேட்ட நீங்க தூய்மையா இருக்கிறீங்களா? ஆமா பிரதர், கடந்த 5 வருஷமா நான் தூய்மையா தான் இருக்கிறேன். கல்யாண வயசுல பொண்ணு வந்துருச்சு, அதனால நான் அப்படியே தூய்மையா இருக்கிறேன் அப்படின்னு. சோ அது தூய்மை ரொம்ப முக்கியமானது. அப்புறம் கடல் நம்பிக்கை இருக்க பயங்கர ஈடுபாடு இப்ப இந்த 4-5 வருஷமா அப்படின்னு. சோ அப்போ ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது அவருக்கு எனக்கு புரியல, இவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு இன்னொருத்தட்ட கொடுக்குற. அவரு சொல்லுங்க பிரதர், நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு அவர் பேர் சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவர் சொல்ற, எனக்கு 2018 இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து துடிப்பு இருந்துகிட்டே இருக்குதுன்ற. அப்படிதான் தெரிஞ்சு இவரு இந்த பாய் வந்து 10-15 நாளாவே இதை பாத்துட்டு இருக்கிறாரு. இவரு காட்டிதான் அவரே பாத்துருக்கிறார். இவரு கறி மீன் சாப்பிடுறதே விட்டுட்டு இருக்கிறாரு. சோ அவரு சோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஆனா அப்ப பாருங்க, அப்ப முஸ்லிம் குடும்பத்துல இருக்கிறவங்க மூலமா மற்றவர்களுக்கே ஞானம் கிடைக்குது. பாபா எப்படி பிடிக்கிறாரு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்களை நம்ம கூப்பிடல, சென்ட்ரல் கோசல்ல. ஆனா அது அதான் பாபா, அவருக்கு தெரியும் எப்படி போய் எப்படி குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுன்றது. எந்த மனுஷனாலும் முடியாது இல்லையா? அந்த போதை இருக்கணும். ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவை ஆக்கிறதுக்கு வந்திருக்க அதுவும் தேடி கண்டுபிடிச்சு நீதான் ராஜாவா இருந்தன்னு சொல்லி அந்த நிச்சய புத்தி கொடுக்கிறாரு. ஒரு வேலைக்காரன்ட்டு போய் நீதான் ராஜாவா இருந்த, சரி நீ ராஜாவாகு அப்படின்னா அவன் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நீ தான் இருந்த, உன்னை ஏமாத்திட்ட அந்த ராவண அப்படின்னு சொல்லி மாத்திர. நமக்குள்ள இருக்கிற அந்த ராஜாவை தட்டி எழுப்புறாரு, நாராயணனை தட்டி எழுப்புறாரு. அதே மாதிரிதான் நம்மளையும் ஒவ்வொருத்தரையும் ஆதி சமஸ்காரத்தை பாருங்கன்னு சொல்றது எதுக்கு? அதை பார்க்க பார்க்க என்ன ஆகுது? அந்த அவங்கள தட்டி எழுப்புறோம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆதி சமஸ்காரத்தை தட்டி எழுப்புறோம். எதுவரை சத்கதி கொடுக்கக்கூடிய சிவபாபா வரலையோ அது வரைக்கும் பக்தி மார்க்கத்துடைய மகிமை இருந்துகிட்டே இருக்கும். இப்ப முந்தைய கல்பம் மாதிரி வந்தவங்க தான் வருவாங்க, இன்னும் வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வரும் இல்லையா? நமக்கு அவங்களுக்கு ஞானத்தை சொல்றதுக்கு டைம் இருக்காதுன்ற, அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருப்பாங்கன்ற. சூரிய வம்ச சந்திர வம்ச ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜ்யமே உருவாகுதுன்னா எத்தனை பேர் வருவாங்க யோசிச்சு பாருங்க. அதனால ஞானத்துல இந்த ஞானம் அழியாது, விநாசம் ஏற்படாது ஞானத்துக்கு. பணக்கார பிரஜைகளும் வேணும், சாதாரண பிரஜையும் வேணும், வேலைக்காரரும் வேணும் இல்லையா? அதனால இந்த ஞானத்தை கொஞ்சம் கேட்டாலும் அவங்க வந்துடுவாங்க, அழியாது, இதோடைய பலன் அழியாது. அப்ப அவங்களுக்கு தெரியாது, ஒரு ஸ்டால் போடுறோம் அப்படி சும்மா வந்து அப்படி கேட்டு போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, இது வந்து அவங்க நின்று அந்த செகண்ட் இவங்க சொர்க்கத்துக்கு இழுக்கப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது, சத்யுக ராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகுதுன்னு கொஞ்சம் கூட தெரியாது மனிதர்களுக்கு. பாவம், கொஞ்சம் கூட தெரியாது. எலெக்ஷன் வச்சு இவரை தேர்ந்தெடுத்தாங்க, அவரை தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா எதை வச்சு அந்த சொர்க்கம் வந்தது கொஞ்சம் கூட தெரியாது அவங்களுக்கு. அதுவும் அதுவும் இந்த மக்களாட்சிக்கு பிறகு இல்ல, ராஜ்யத்தை ராஜாராணி ஆட்சியே மக்களாட்சியா மாத்துறதுதான் மனுஷனுக்கு தெரியும். மக்களாட்சியை மீண்டும் ராஜாராணி ஆட்சியாக சத்தியுகத்துல எப்படி மாற்றப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுத்திருப்பாங்களே, அதனால யாருக்கும் தெரியல. காரணம் அப்பாவையே மறந்துட்டாங்க, மறந்ததுனாலதான் நிராகார சிவபகவானுடைய மகா வாக்கியம் சொல்றதுக்கு பதிலா கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் சொல்லிட்டாங்க. கிருஷ்ணர் சொன்னாரு கீதையன்னு தப்பா சொல்லிட்டாங்க, உடலே இல்லாத சிவன் சொன்னாருன்னு தெரியல, ஆனா அதுல வரும், இது கிருஷ்ணர் பேசுற மாதிரி தெரியல, உள்ள சுயம் பரமாத்மாவே வந்து பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு லைன் வரும். ஆனா அது கூட அவங்க புரிஞ்சுக்கல, பேசுறது சிவன் புரிஞ்சுக்கல. சிவ ஜெயந்திக்கு பிறகு உடனே கிருஷ்ண ஜெயந்தி வருது. அந்த கிருஷ்ணர் வைகுண்டத்தின் தலைவன், சிவபாபா அமர்ந்து உங்களை வைகுண்டநாதர்களா ஆக்குறாரு. பிறகு கிருஷ்ணர் துவாபரகத்துக்கு கொண்டு சென்று விட்டார்கள். பாரதத்தின் ஞானம் எவ்வளவு குழம்பு இருக்குது. சிவ ஜெயந்தின்னு அர்த்தம் சிவனுடைய பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். பிரம்மா உடல்ல எப்ப சிவன் வந்தாரோ அப்பவே கிருஷ்ணருடைய பிறவியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் கிருஷ்ணர் உருவாக்க ஆரம்பிக்கிறார். லவ் யூ பாபா. ஒரு விதத்துல இந்த சங்கமயுகமே வந்து தாயின் கருவறை தான். தாயின் கருவறையில வந்து முந்தைய ஜென்மத்துக்கான தண்டனை அனுபவிச்சுட்டு நான் இனிமேல் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நரகத்துல பிறந்து என்னவாயிடுது மறுபடியும் பாவம் செய்ய ஆரம்பிக்குதுன்னு பாபா சொல்லுவாரு. அது மாதிரி இந்த சங்கமயுகன்ற கர்ப்பத்துக்குள்ள சாட்சாத்காரம் காட்டுறாரு பாபா. அதுதான் நீ இப்படி எல்லாம் பாவம் பண்ணு சொல்ற. புத்திசாலிக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு யோகா பண்ணி நான் இனிமேல் பாவம் பண்ணவே மாட்டேன்னு உங்களுடைய குணத்தை மாத்திக்குவீங்க. ஆனா எங்க பொறுப்பீங்க? சத்தியுகத்துல பொறுப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்? இங்க ஞானம் கேட்டவொடனே அங்க கிருஷ்ணு கரு உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். சங்கமயுகத்துல அதாவது என்ன சூக்ஷ்மமா சொல்றோம், இதை ஞானம் கேட்டவொடனே உள்ள இருக்கிற கிருஷ்ணர் ஏந்திரிக்க ஆரம்பிச்சிட்டார். பிரம்மாவுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணர் அதான் சொல்றாரு. சிவ ஜெயந்தி வந்தவனே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கேயே ரகசியம் பாத்தீங்கன்னா பாபா சொல்றாரு, கிருஷ்ணருடைய ஆத்மா தாயின் கர்ப்பத்துக்குள்ள போற அன்னைக்குதான் இந்த 5000 வருஷத்துடைய முதல் நாள் என்று. சமையல்ல லவ்யா பாபா. அப்ப இந்த சங்கமுகன்ற கருவுக்குள்ள சிவபாபா வந்தனாலும் சொல்லலாம். கருவுக்குள்ள இருக்கிற கருவுக்கு ஞானம் கொடுத்ததா அர்ஜுனன் தன்னுடைய பயனை கொடுத்ததா சொல்றாங்க. அப்ப இது என்ன சங்கமயுகன்ற கருவறைக்குள்ள நடக்குது இதெல்லாம். பாபா எவ்வளவு விஷயம் டச் பண்றாரு. லவ் யூ பாபா. சோ முக்கியமான விஷயம்லாம் வந்தனே டக்கு டக்குன்னு எழுதி வைக்கணும், அப்பதான் சேவை செய்யறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சேவை செஞ்சாதான் இது உள்ள பதி. பாபா சொல்றாரு, கிருஷ்ணரோ வைகுண்டத்தின் தலைவன். சிவபாபா இப்ப உங்களை வைகுண்டத்தின் தலைவனா மாத்திட்டு இருக்கிறாரு. ஆனா மனிதர்கள் கிருஷ்ணரை துவாபரகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க, துவாபரகத்துல பிறந்ததா காட்டிட்டாங்க. எந்த அளவுக்கு பாரதத்தின் ஞானத்தை குழப்பி இருக்கிறாங்க பாருங்க, பாரதத்தின் வரலாறு குழப்பி இருக்கிறாங்க பாருங்க. சிவன் தன்னுடைய குழந்தைக்கு துவாபரகத்தை கொடுப்பாரு, இல்ல அவர் படைத்த பொன்யுகம் சத்தியுகத்தை கொடுப்பாரா? எப்படி குழப்பி இருக்கிறாங்க? இப்ப நல்ல விதத்துல இத தாரணை செஞ்சு ஞானம் நிறைந்தவர்களா ஆகணும். நாம எவ்வளவு மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறுகிறோம்னு பாக்கணும். அந்த கிறிஸ்தவ சகோதரர் சொல்ற நாராயணன் வந்து சிவபாபாவுடைய கடவுளுடைய உன்னதமான படைப்பு. அவர் சிரிக்கிறார் உடனே. இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு, அதுதான் இறைவனுடைய உன்னதமான படைப்பு. அது கடவுளை நிந்தனை பண்றது, தன்னுடைய குழந்தை கஷ்டப்படுறதுக்குன்னே இறைவன் அனுப்பிச்சார்னு வருது. அப்ப கடவுள் இல்லையா, கடவுள் அதை நிந்தனை பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. சரி பாபா சொல்ற, இப்ப நல்ல விதத்துல இந்த ஞானத்தை தாரணை செய்யுங்க, ஞானம் நிறைஞ்சவர்களா ஆகுங்க. நாம எவ்வளவு மதிப்பெண்ணோட தேர்ச்சி பெறுறோம் அப்படின்னு பாக்கணும். இது வரைக்கும் நீங்களே போடுங்க, இது வரைக்கும் ஒரு ஒரு குணத்துக்கும் எத்தனை மார்க்னு போடணும் இல்லையா? நிறைய இதுக்கு 100% வந்தே இருக்காதுன்னு கன்ஃபார்மா தெரியும். அப்ப செக் பண்ணுங்க, 100 ஆகணும்னா என்ன பண்ணும், எவ்வளவு கவனம் கொடுக்கணும், எது தடையா இருக்குது, கவனம் கொடுங்க, செக் பண்ணுங்க, அதை ரிமூவ் பண்ணுங்க. இப்ப தேர்ச்சி அடைஞ்சீங்க, பாஸ் ஆயிட்டீங்கன்னா கல்ப கல்பத்துக்கும் பாஸ் ஆயிடுவீங்க. இது கல்ப கல்பத்துக்கான ஓட்ட பந்தயம். அதனால இது இதோட இதோ இன்னைக்கு நான் நாலு வீணாக்கிட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா வீணாக்கிட்டேன்னா இது ஒரு நாளோட போறது இல்ல, ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த நாள் வீணா போயிடும். எவ்வளவு பெரிய நஷ்டம். இந்த கல்ப கல்பத்துக்கானதுதான் உங்களுக்கு கடைசி நேரத்துல பயங்கர வலியை கொடுக்கும். ஒவ்வொரு கல்பத்திலயும் நான் இப்படிதான் இருப்பேனா? அதுக்கு பதில் நீங்க இப்பவே கல்ப கல்பமாக நடக்கிறத நான் பாத்துட்டு இருக்கிறேன், கல்ப கல்பமாக செய்யற தப்பு இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், கவனம் இருக்கணும். அப்ப நான் செய்யக்கூடாது, எந்த கல்பத்திலயும் நான் தப்பு செய்யக்கூடாதுன்னா இப்ப நான் செய்யக்கூடாது, கவனம் இருக்கணும், ஃபுல் மார்க் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்பத்திலயும் ஃபுல் மார்க் எடுப்பீங்க. குடும்ப விவகாரத்துல இருந்துகிட்டு படிக்கணும், சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா 21 பிறவி தலைவிதி வருது, 5000 வருஷ தலைவிதி, 21 பிறவிக்கான சொர்க்கம் சுகம். சோ அதை அடையணும்ல, அதனால படிக்கணும். வயசானவங்களா இருந்தாலும், ஆண் பெண்ணா இருந்தாலும் சரி, மருமகளா இருந்தாலும் சரி, மாமியாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து படிக்கிறது வேற எங்கேயுமே நடக்காது, இங்க மட்டும்தான் நடக்குது. குடும்பத்தோட வந்து படிக்கிறது எங்கேயாவது இருக்குதா? எந்த ஸ்கூல் எந்த யூனிவர்சிட்டியில குடும்பத்தோட வந்து படிக்கிறாங்களா? இங்க மட்டும்தான் அது நடக்குது. சாஸ்திரங்களை கூட இப்படி படிக்கிறது கிடையாது. நீங்க சாஸ்திரங்கள் படிக்க கூடாதுன்னு பெண்களை மாதர்களை பார்த்து சொல்றாங்க. அதனால ஆண்கள் தான் பண்டிதர்களாகி படிக்கிறாங்க. இது கரெக்ட் தானே? இல்ல, எல்லா சர்ச்சிலயும் பாத்தீங்கன்னா ஆண்கள் ஆண் பாதிரியார்கள் தான், இந்து மதத்திலயும் சரி எல்லா மதத்திலயுமே ஆண்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ எப்படியோ ஜோஷ்மேயர் வந்திருக்கிறாங்க, அது எப்படின்னு தெரியல. மற்றபடி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 90% பாத்தீங்கன்னா ஆண்கள் தான். ஏன்னா பெண்கள் சாஸ்திரத்தை படிக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா இங்க யாரு படிக்கிறா? பெண்கள் மட்டும் இல்ல, வயதான பெண்கள் வராங்க. எவ்வளவு அதிசயம், யாரும் படிக்காத படிக்க முடியாத ஞானத்தை படிக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சரியம். குடும்ப விவகாரத்துல இருந்துகிட்டு தாமரை மலருக்கு சமம தூய்மையா இருந்து ராஜயோகம் கற்கணும், அப்பதான் புரியும் இந்த ஞானம். சோனேத்தா, அந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர் சொல்லும்போது நீங்க என்ன இந்த வீடியோல இப்படி சொன்னீங்க, அடுத்தது இப்படி சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, உனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்குது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பிரதர், ஆனா ரெண்டு குழந்தை இருக்குதுன்னு. அதான் காரணம் இல்லையா? தூய்மையா இருந்தாதான் இந்த ஞானம் புரியும். தற்காலிகமாவது அவங்க தூய்மையா இருந்தாதான் புரியும். நிறைய பேருக்கு பாபா ஞானம் கிடைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருந்த பேர். சோ அப்ப அந்த மனைவி தூய்மையா இருக்கனால அவங்களுக்கு அந்த ஞானம் அப்ப புரியும். அந்த தூய்மை தற்காலிகமாவது தூய்மையா இருக்கும் போதுதான் இந்த ஞானம் கிடைச்சே இருக்கும், அல்லது கிடைக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஞானம் ரெகுலரா கேட்கணும், புரிஞ்சுக்கணும்னா அப்ப எவ்வளவு தூய்மையா இருக்கணும், அதுக்குதான் தாமரை மலருக்கு சமமா இருக்கும். சோ காமம் மெயின். சோ காமம் இல்லாம மற்ற விகாரங்கள் போறாம பேராசை இதுவுமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா சம சூப்பரா ஞானம் பதியும், அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும். ஏன்னா இந்த ஞானம் உள்ள போச்சுன்னா ஆனந்தத்துல ஆடணும். நீங்க ஆடலைனால உள்ள விகாரம் இருக்கு, நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். சோ அதை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். சோ ஞானத்தினால ஆடி 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 எல்லா விகாரத்தையும் வெளில தள்ளிடணும். அதுதான் கலியநாகத்தின் மீது கிருஷ்ணர் ஆடியே சாகடிச்சார் அந்த பாம்பை அப்படின்னு சொல்றது. அது இந்த ஞான நடனம். வயதானவர்களும் ஆடுறாங்க. சோ தாமரை மலருக்கு சமம் தூய்மையா இருங்க, குடும்பத்துல இருந்தாலும் விலகி இருங்க. நானும் பாபா வேற எதுவும் இல்ல, பாபா சொன்னது மட்டும்தான் உங்களுக்கு வரமே தவிர வீட்டுல உள்ள பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவுமே மைண்ட்ல இருக்கக்கூடாது. அப்பதான் இது போதை கொடுக்கும், மத்ததெல்லாம் தானாவே சரியாயிடும். பல கல்பமா வாழ்ந்தீங்க, பல கல்பமா இருந்தீங்க, பல கல்பமா அது சுபமா தான் முடிஞ்சது. இப்ப மட்டும் மாறிடுமா என்ன? கண்டிப்பா சுபமாதான் இருக்கும், கவலையே படாதீங்க. நிறைய பேர் பாபா கிடைக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டான் அப்படி கஷ்டப்பட்டோம், ஐயோ மறுபடியும் நடக்குமா, இதுக்கு முன்னாடி நடந்தது முடிஞ்சு போச்சு. ஆனா நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுதுன்னு குடு குடுக்காரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்லிட்டா, நீ பாபா குழந்தை ஆனவன எனக்கு நல்ல காலம் பிறந்துச்சு, இது நல்ல விஷயம் தானே. தூய்மையா இருங்க, ஆனந்தமா இருங்க. பாபா கைய புடிச்சிட்டாலே எல்லாம் போயிடுச்சு, சனி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா அந்த கணக்கு இருக்குது, அதை பத்தியே நினைக்காதீங்க, அது போயிடும். பாபா மட்டும் நினைங்க, ஞானத்தை மட்டும் சிந்தனை பண்ணுங்க. இறை தந்தையின் மாணவர்களாகணும். இதோடைய பேரு ஈஸ்வரிய பிரம்ம குமார் குமாரிகளின் கல்லூரி. ஈஸ்வரன் பிரம்மாவின் மூலம் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். பிரம்மா விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து வரல, இத பரமபிதா பரமாத்மாவின் நாபியிலிருந்துன்னு தான் சொல்லணும். விதை ரூபமா இருக்கிறதோ சிவபாபா தான், லவ்ய பாபா. அவரு கிட்ட இருந்துதான் பிரம்மா விஷ்ணு சங்கர் வந்தாங்க. மூவரின் அர்த்தங்கள் தனித்தனி. இப்ப குழந்தைகளாகி நீங்க புரிஞ்சிருக்கீங்க, எப்பவுமே விஷ்ணுவுக்கு லட்சுமியை கொடுக்கறாங்க. நரன் நாராயணனின் கோயில் இருக்குதுன்னா அவருக்கும் கூட சதுர்பூஜங்களோடு உருவாக்குறாங்க. நாராயணன் இருந்தார் என்றால் அவருடன் லக்ஷ்மி கண்டிப்பாக இருப்பார்கள். நரன் நாராயணன், நாரி லக்ஷ்மி. நரன் நாராயணனுக்கு நான்கு பூஜங்களை காட்டுறாங்க. நாராயணன் தனியாக லக்ஷ்மி தனியாக இருந்தால் ரெண்டு ரெண்டு பூஜங்கள் தான் கொடுக்கணும். அப்படி விதிப்படி கோயில் உருவாக்கணும். ஆனா அப்பாவிகள் நரன் நாராயணனுடைய கோயிலின் மூலம் எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. நரன் நாராயணனோடு லக்ஷ்மியையும் காட்டுறாங்க. தீபாவளியில மகாலட்சுமிக்கு பூஜை செய்யறாங்க. மாதர்களுக்கு எவ்வளவு மகிமை இருக்குது, ஜெகதம்பாவுக்கு அதிக மகிமை இருக்குது. அம்பாள் மிகவும் இனிமையாக உணரப்படுகிறார். ஏனென்றால் குமாரி ஆவார், இவர் அதர் குமாரி, திருமணம் ஆனவர். ஆக குமாரிகளுக்கு பாரதத்தில் நிறைய மதிப்பு இருக்குது. ஆனால் மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கவில்லை. ஜெகதம்பாவுக்கு அதிக மதிப்பு இருக்குது, பாபாவுக்கு அவ்வளவு இல்லை. பாபா வந்து மாதர்களை உயர்த்துகிறார். ஆகவே தைரியசாலி ஆகணும், சிங்கத்தின் மீது சவாரி செய்யணும், கொடுமைகள் நடக்கும். ஆனால் பாபா உடையவரா ஆகி இருக்கிறீங்க அப்படின்னா பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது. தூய்மையாகி கண்டிப்பாக உயர்ந்த பதவி அடையணும். மீரா கூட தூய்மையானார் அல்லவா. பாபா குமாரிகளுக்கு சொல்றாரு, நாங்க தூய்மையாகி வைகுண்டத்தின் எஜமானர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. நல்லது. பாபா சொல்றாரு, இறை தந்தையின் மாணவர்கள் அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்த ஸ்கூல் பேர் என்ன, ஈஸ்வரிய பிரம்மா குமார் குமாரிகளின் கல்லூரி, காலேஜ், விஸ்வவித்யாலயா. விஸ்வவித்யாலயம்னா என்ன அர்த்தம், காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி. அப்ப அவருடைய மாணவர் அது ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. அவருடைய மாணவர் ஆகணும்னா என்ன அர்த்தம், அவர் சொல்றத மட்டும்தான் கேட்கணும். யாரை கத்துக் கொடுக்கிறாரு, எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்குறாரு. அப்ப அவர் சொல்ற மாதிரி தான் நான் வாழணும். பிரம்மா வாய் வழிய சிவன் படிப்ப சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா அவங்க விஷ்ணுவுடைய தொப்புள் கொடியில இருந்து பிரம்மா வந்ததா காட்டுறாங்க. உண்மையிலே சிவனுடைய தொப்புல இருந்து வந்ததா தானே சொல்லலாம். ஏன்னா விதையில இருந்து தானே செடி வரும். சூப்பரா சொல்ல இருப்பாங்க. அந்த தாமரை கொடி எந்த விதையில இருந்து வந்தது, சிவன்ற விதையில இருந்து வந்தது. ஆனா அங்க என்ன பண்ணி விட்டாங்க, கிருஷ்ணரை காட்டிட்டாங்க. பிரம்மா மட்டும் இல்ல, விஷ்ணு சங்கர் மூணு பேருமே சிவபாபா மூலமா தான் படைக்கப்படுறாங்க. சோ விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும் நான்கு கைகள் கொடுக்கறாங்க. சோ மகாவிஷ்ணு மகாலட்சுமின்றது உண்மையிலே நாராயணன் லட்சுமியோட இணைந்த ரூபம் தான். மகாவிஷ்ணுனாலே நாராயண லட்சுமி இணைஞ்சவங்க தான், மகாலட்சுமினாலே நாராயண லட்சுமி இணைஞ்சவங்க தான். அதனாலதான் நாலு கை கொடுக்கறாங்க. ஆனா நரன் நாராயணனுடைய கோயில்ல கூட நான்கு கைகளோட உருவாக்குறாங்க. நாராயணன் இருந்தாலே அவரோட கண்டிப்பா லக்ஷ்மியும் இருப்பாங்க சொல்லுங்க. எப்பவுமே நாராயணன் இதயத்துல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்ப பாருங்க, நாராயணனுக்கும் நாலு கையை கொடுத்து லக்ஷ்மிக்கும் நாலு கையை கொடுக்கறாங்க. அது தப்பு. நரன் நாராயணன் ஆகிறான், அதுதான் நரநாராயணன். நாரி லட்சுமினா சாதாரண, அதான் நரன்னா சாதாரண மனிதன், நாராயணன் தேவதை ஆகிறார். நாரினா சாதாரண பெண், லட்சுமி ஆகிறாள். நாராயண் நாரி லட்சுமி ஆவார். ஆனா இவங்க நாராயணனுக்கும் நாலு கையை தனியா கொடுத்துட்டு லக்ஷ்மிக்கும் தனியா நாலு கை கொடுக்கறாங்க. அது தப்பு. ரெண்டு பேரும் தனித்தனியா காட்டினாங்கன்னா ரெண்டு ரெண்டு கை தான் கொடுக்கணும். சமஸ்கிருதம்ல வெறும் மகாவிஷ்ணு மட்டும் காட்டினா நாலு கை கொடுக்கலாம், வெறும் மகாலட்சுமி மட்டும் காட்டினா நாலு கை கொடுக்கலாம். ஆனா நாராயணன் தனி சிலையும் இருந்து லட்சுமியும் பக்கத்துல தனியா கொடுத்து ரெண்டு பேருக்குமே நாலு கை கொடுக்கறது தப்பு. இவங்க புரியாம உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா விதிப்படி உருவாக்க தெரியல அவங்களுக்கு. நரன் நாராயணனோட லட்சுமியும் காட்டுறாங்க. தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு அவ்வளவு பூஜை செய்யறாங்க. இதெல்லாம் உண்மையில யாருடைய மகிமை? பெண்களுடைய மகிமை இல்லையா? சமஸ்தத்து நேரத்துல நேத்தே சொன்னது இல்லையா, நம்ம பிரம்மாவை விட அம்மாவுக்கு அதிக மகிமை, அதிக செல்வத்து சேர்க்கிறாருன்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அவ்வளவு மகிமை, பிரம்மாவுக்கு யாரும் அது மாதிரி பண்றது கிடையாது. இன்னும் கேட்டீங்கன்னா சிவனை விட ஜெகதம்பாவுக்கு அதிக திருவிழாக்கள் நடக்குது, அதிக மகிமை இருக்குது. சோ தாயே அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவு இனிமையானவரா நினைக்கிறாங்க ஜெகதம்பாவை. ஆனா உண்மையில அவங்க குமாரி, அதனாலதான் அவ்வளவு இனிமையானவள் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன அர்த்தம்? தன் குழந்தைங்களுக்காக காமமே வேண்டாம் தூக்கி போடுறாங்க. சமசபுரில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அம்மா இறந்துருவாங்க. அப்ப அப்பா வந்து கல்யாணமே பண்ணிக்காம இருப்பாரு, என் குழந்தைய நான் பாத்துக்கணும், சித்தி எல்லாம் வந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. அப்புறம் அவ குழந்தை பத்துக்கு சொல்லுவா, அப்புறம் பார்சியாலிட்டி வந்துடும். அப்படி இருக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. சோ அவங்களே நம்ம ஒரு உயர்ந்த மரியாதையோட பார்ப்போம். ஆனா இங்க தன்னுடைய குழந்தைங்களுக்காக ஒரு தடவை கூட கல்யாணம் பண்ணாம இருக்கிறாங்க அம்மா. எவ்வளவு மரியாதை! அதுதான் சொல்றேன், அதுதான் அன்பு. அதனாலதான் இனிமையானவளா சொல்றாங்க இல்லையா. நான் விகாரத்துல விழுந்தா விகாரத்துல விழுந்து கிடக்குற என் குழந்தை யார் காப்பாத்துறது? சோ நிறைய மகிமைகள் குமாரிகளுக்கு பாடினாலும் அதோடைய அர்த்தம் என்னன்னே தெரியல. அதே மாதிரி தாய்மார்கள் அதுவும் அதர்குமாரியுடைய நினைவு சின்னமும் இருக்கு. ஆனா அதிக மதிப்பு ஜெகதம்பாவுக்கு இருக்குது பாபாவை விட. சோ இங்க பாபான்றது பிரம்ம பாபாவை விட, இல்ல பிரம்மாவுக்கு கோயிலே கிடையாது. அல்லது சிவனையும் விட கூட பாரதத்துல வந்து ஜெகதம்பாவுக்கு அதிக மரியாதை தான் இல்லையா. சிவன் கோயில் ஊர்ல என்ன ஒன்னு இருக்கும், அதிகபட்சமா ரெண்டு இருக்கும். ஆனா அம்மன் கோயில் தெருக்கு தெரு இருக்கும். பாபா வந்து மாதர்களை உயர்த்துறாரு. சோ மிக உயரமான இடத்துக்கு அனுப்புறாருன்னா அந்த அளவுக்கு தைரியம் வேணும் இல்லையா. போய் விண்வெளியில போய் விண்வெளியில போறதுக்கு தைரியம் வச்சாங்க, அங்க போய் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அங்கேயே போய் வச்சு சேர்த்து போயிட்டாங்க. இங்க தைரியம் வந்து லக்ஷ்மி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பரிசுத்த நிலை உயர்ந்த நிலை அடையறதுக்கு தைரியம் வைங்க. சிங்கத்தின் மீது சவாரி செய்யணும், கொடுமை நடக்கும், பயப்படாதீங்க. இதுதான் தைரியம். கொடுமைக்கார கணவன் இருக்கும் போது நான் தூய்மையா இருந்து காட்டுவேன் இருக்கிறாங்க பாருங்க, அதுதான் தைரியம். இல்லையா, தாதி வந்து ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, அவங்க எதுவும் சாப்பிடாம இருந்ததை பார்த்துட்டு அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க, அதுதான் தைரியம். அங்க போய் எடுத்து சண்டெல்லாம் போடல, நான் தூய்மையா இருப்பேன் இல்லன்னா செத்தே போயிடுறேன் அப்படின்னு அமைதியா இருந்தான். இப்ப பாத்தோம் அய்யோ இப்படி ஆயிட்டாங்க செத்து போயிடுவாங்க பேருக்கு, சரிப்பா நீ அங்கேயே போயிரு. அதுதான் தைரியம், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இப்ப கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க அப்படியே ஒரு வயசு போயிட்டே இருக்குது, இவங்க சொல்லிட்டாங்க நான் கல்யாணம் பண்ணி மாட்டா, சரி நீ கல்யாணம் பண்ணு ஆசைப்படுறியா சகோதரனா நான் நினைக்கிற மாதிரி அவனாவது ஒத்துக்கிட்டானா நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஐயோ அது அவன் பண்ணிக்குவான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஆக ஆக அவங்க என்ன பண்றாங்க, சரிம்மா நீ சென்டருக்கே போயிருந்துக்கோ அப்படின்னு அம்மாவே சொல்றாங்க. அதுதான் தைரியம். சிங்கத்தின் மீது சவாரி செய்யணும், கொடுமைகள் நடக்கும், பயப்படக்கூடாது. என்ன பண்ண முடியும்? பாபா இருக்கிறார், குரான்ல வரும். என்ன வரும்னா, இந்த நிராகரிப்பவர்கள் உங்களுக்கு சிறு துக்கத்தை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு கொடுக்க முடியாது, எந்த கஷ்டமும் கொடுக்க முடியாது. ஒரு சின்ன துக்கம் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான், கொடுத்துக்கோங்க. அதேதான் இங்கேயும் என்ன பண்ண முடியும், பாபா சொல்ற பத்தி நடக்கணுங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு நிந்தனை அந்த மாதிரி ஏதாவது ஒருமையை தவிர பெருசா எதுவுமே நடக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. கோர்ட்டுக்கு வர வச்சாங்க மாமா, ஆனா என்னாச்சு, ஒன்னும் ஆகல, பாபா பேர் தான் ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா. சோ அதனால தைரியம் வைங்க, ஏன்னா பாபா இருக்கிறாரு. சிங்கத்தின் மீது சவாரி பண்ணுங்க, சிங்கம்னால என்னது, தைரியம். சிங்கத்தின் மீது சவாரி செய்யுங்க, துர்கையா கட்டுறாங்க இல்லையா. சோ இந்த இந்த கடைசி நாலு லைன் சம லைன், பூமியே பிறந்தாலும் உங்க தர்மத்தை விடக்கூடாது. தூய்மைதான் என் தர்மம், நான் விட மாட்டேன். அமைதி தான் என் தர்மம், நான் விட மாட்டேன். அதுதான் தைரியம், அதுதான் சம தைரியம். ஐயோ அந்த சிஸ்டர் கூட இந்த மாதாஜி எப்படிதான் இருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு அவங்க ஒரு சிலர் யாராவது மாதிரி சிடிமுஞ்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, சமஸ்காரம் ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாஸ்டர்ஜி தான் உண்மையிலே சிங்கத்து மேல சவாரி பண்ணுறாங்க, அதுதான் தைரியம் இல்லையா. அவங்களை விட்டுட்டு எல்லாரும் போயிருப்பாங்க, ஐயோ அவங்க கூட நான் இருக்க மாட்டேன்ட்டு. ஆனா அப்படி இருந்து சென்டர் உண்மையிலே நடத்துறது அந்த சிஸ்டர் கிடையாது, அந்த மாஸ்டர்ஜி தான் இல்லையா. அவங்களும் இல்லைன்னா எப்படி நடத்த முடியும் இல்லையா. அதுதான் தைரியம். பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது. சோ ஒரு தடவை திட்டுவாங்க, ரெண்டு தடவை திட்டுவாங்க, மூணு தடவை திட்டுவாங்க, அப்படி ஒரு டைம்ல டமால்னு வெடிச்சிடும் நமக்கே. சோ அப்படியும் இல்லாம நம்ம மீண்டும் மீண்டும் கூல் பண்ணிக்கணும், அவங்க அப்படித்தான், அது குழந்தை எதோ ஜென்மத்துட்ட பாவம், அது திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி உங்களை மீண்டும் மீண்டும் அமைதி அந்த ஒரிஜினல் நிலைக்கு எடுத்துட்டு வரணும். அதுலதான் இருக்குது சேலஞ்ச். சோ அதுதான் சிங்கத்தின் மீது சவாரி செய்யணும்ன்றது. என்னன்னாலும் அந்த அமைதி தன்மை இருக்கூடாது. சோ இது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, மீரா அப்படின்னு ஒரு படம், இந்த மீராவுடைய கதை தமிழ்ல இருக்கலாம், நான் பாக்கல, பட் பாக்க சொன்னாங்க. அவ்வளவு அப்படி ஒரு அமைதியா, அவ்வளவு அன்பா, அவ்வளவு மரியாதையா அந்த, அது ரொம்ப பழைய படம், பிளாக் அண்ட் ஒயிட் படம். சோ அதுல வந்து அவ்வளவு மரியாதையா அதை பார்க்கும் போதே நமக்கு அப்படியே அந்த அந்த அமைதி குணம் வரும் அப்படின்ற மாதிரி. சோ பழைய படங்கள் எதை பார்த்தாலுமே அந்த ஒரு இருக்கும், ஓரளவு மரியாதையா பேசுவாங்க இல்லையா, இப்ப இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது. சோ அதை பார்க்க பார்க்க இந்த ராமாயணம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஏன் பிடிக்குதுன்னா, அந்த மரியாதையா அவங்க பேசுறது பிடிக்கும். பூமியே பிறந்தாலும் உன் தர்மத்தை, சுய தர்மத்தை, ஆத்மாவுடைய உண்மையான தர்மமான அமைதி, தூய்மை, ஆனந்தத்தை இழக்க கூடாது. அதுதான் தைரியம். கூலா நீங்க இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் தைரியம். தூய்மையாகி கண்டிப்பா உயர்ந்த பதவியை அடையணும், அடைந்தே தீருவேன், நான் தூய்மைய மனசால கூட இழக்க மாட்டேன், அசுத்த எண்ணங்களை கூட வரவிட மாட்டேன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் தைரியம். உயர்ந்த பதவி அடைந்தே தீர்வேன். மீரா கூட தூய்மை ஆனார் இல்லையா, அதுதான் தைரியம். பக்தி அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஆனா தூய்மையா இருந்து காட்டினாங்கல்ல, ராஜ்ய பதவியே தூக்கி கடைசிட்டு வந்தாங்கல்ல. உங்களுக்கு என்ன ராஜ்ய பதவியா இருக்குது, எதை இழந்துடுவோம்னு துடிச்சிட்டு இருக்கிறீங்க. சோ அதுதான் அந்த பக்தி மார்க்கத்தின் கீதாச்சாரத்துல, எது உன்னுடைய இதை இழந்துட்டேன்னு துடிக்கிற அப்படின்னு கேக்குற. பாபா கொடுத்தது திருப்பி கொடுக்கறதுக்கு ஏன் அழுவுற? பாபா குமாரிகளுக்கு சொல்றாரு, தைரியமா சொல்லுங்க, நான் தூய்மையாகி வைகுண்டத்துக்கு எஜமானர் ஆகணும்னு சொல்லுங்க, நான் ஏன் இழக்கணும்? ஒரு பொண்ணு வந்து ஒரு 30,000-40,000 சம்பளம் வாங்குற ஒரு வேலை பாக்குது. அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய லவ்வர் மீட் பண்றதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரல, வரலன்னு பயங்கரமா கத்துது, டென்ஷன் ஆயி நான் எல்லா வேலையும் விட்டு வந்திருக்கிறோம், முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானே அப்படின்ட்டு. அங்க அந்த லவ்வை விட அந்த பணம் அதை விட்டுட்டு வந்திருக்கிறேன், என் நேரத்தை வீணாக்கிட்ட அப்படின்னு. சோ அதே மாதிரிதான் நமக்கு இந்த தங்கமேகம் ஒரு ஒரு வினாடியும் நாராயணன் பதவி விட்டுட்டு போறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. மற்றது பின்னாடி உங்களுடைய புத்தி போகுது, காமம் கோபம் பணம் அப்படி இப்படின்னா. சோ அதுக்குதான் பாபா சொல்றாரு, வைகுண்டத்தின் எஜமானர் பதவியை இழந்துடாத, தூய்மை இழந்து தூய்மை ஒரு வினாடி கூட இழக்காத, அப்பதான் நீ வைகுண்டத்தின் எஜமானர் ஆக முடியும், அப்படி ஆகி தீருவேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பாபா குமாரிகளுக்கு சொல்றாரு. சமஸ்வபர்வாணி இல்லையா பாபா. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக்கான முக்கிய சாரம், உண்மையான வாரிசாகணும்னா புத்திசாலியாகணும், படிப்பை நல்ல முறையில தாரணை செஞ்சு ஞானம் நிறைஞ்சவர்களா ஆகணும், பாபாவுக்கு சமமா மகிமைக்கு தகுதியானவர்களா ஆகணும். பாபா சொல்ற உண்மையான வாரிசாகுங்க, அதுக்கு என்ன பண்ணும், புத்திசாலி ஆகணும், பாபா ஞானத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு அடியில அவருடைய வழிபடி தான் நடக்கணும். சோ அதான் வரதானத்துல வரும். நல்ல முறையில இந்த படிப்பை தாரணை பண்ணுங்க, ஞானம் நிறைஞ்சவர் ஆகுங்க, மற்றவர்களையும் ஆக்குங்க. சோ பாபாவுக்கு என்ன மகிமையோ அதே தான் என்னுடைய மகிமைன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு சமம் ஆகுங்க. அவர் அன்பு கடவுளா, நானும் அன்பு கண்டவள், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்ட்டு இயேசு சொல்ற. அந்த மாதிரி நீங்க இருக்கணும், உங்களை பார்த்தா கடவுளே பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது உங்களுடைய வார்த்தை, பார்வை, அந்த கருணை எல்லாமே. ரெண்டு வாரம் முன்னாடி என்ன மாதிரி குடும்பத்துல நீங்க இருக்கிறீங்க தெரியுதா, ஈஸ்வரனுடைய குடும்பம்னா சாதாரணமா அப்படின்னு சொன்னாங்க. வெற்றி மாலையில சிரோன்மணி ஆகணும் அப்படின்னா மாயின் பந்தனங்களை துண்டித்து கொண்டே செல்ல வேண்டும், ஒட்டவே விடக்கூடாது, ஊதி தள்ளிக்கிட்டே இருக்கணும், கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக மிக தைரியசாலி ஆகி கண்டிப்பா தூய்மை ஆகணும், தைரியசாலி ஆகி காட்டுங்க, சிங்கத்தின் மீது சவாரி பண்ணி காட்டுங்க, பூமியே பிளந்தாலும் நான் தூய்மை இழக்க மாட்டேன், உறுதியா இருங்க இல்லையா. பந்தனங்களே புத்தியில என்னுடைய இதுன்னு எந்த பொருள் மேலயும் எதுலயுமே இருக்கக்கூடாது. சோ இந்த இது வந்து லிப்ட் சென்டர்ல சரண்டர் ஆனவங்களுக்கு, குறிப்பா தாய்மார்கள் எல்லாம் போய் இருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாம் உண்மையிலே என்னதுன்ற எந்த உணர்வும் இல்லாம போயிட்டாங்கன்னா அது சமது. ஏன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது. இப்ப இன்சார்ஜ் சிஸ்டர் அவங்களுக்கு கூட அந்த பதவி அப்படின்றது ஸ்லைட்டா வந்துடலாம், அல்லது அதிகமா கூட வந்துடலாம். ஆனா அங்க ஜஸ்ட் கிச்சன்ல போய் சமைச்சு போட்டுட்டு இருப்பாங்க மாதர்ஸ். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க போறாங்க அப்படின்னா உண்மையில அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது என்னதுன்ற உணர்வே. அப்படியே இருந்தாலும் ரொம்ப லேசா தான் இருக்கும். சரி, அப்படி மாயின் பந்தனங்களை துண்டிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்க கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னதுன்ற உணர்வு எதுலயாவது வந்துச்சா வந்துச்சா அப்படி அதையும் மீறி வருது எனக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா கூட, இல்லாட்டினா நான் என்ன பண்ணுவேன்றத வலுக்கட்டாயமாவது நீங்க பண்ணிடுங்க. அதுதான் நமக்கு சேஃப்டி, இல்லைன்னா மாட்டிக்கும். ஏன்னா ஸ்ரீமத் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்பதான் வெற்றி மணி மாலையில வருவோம், முதல் மணியா வருவோம். இதுக்கு தைரியம் வைக்கணும் இல்லையா. அந்த நேரம் ஐயோ இதை விடுறதா, இதை விட்டுட்டா என்ன ஒன்னாகாது, விட்டுருங்க அவ்வளவுதான், விட்டா விடுபட்டுடும். அதுக்குதான் தைரியம், விடுறதுக்கு தான் தைரியம். அந்த தைரியம் இல்லாதனாலதான் புஷ் வச்சுக்கிறாங்க, இது என்னது என்னது, இவங்கதான் பாத்துக்குவாங்க இவங்கதான் பாத்துக்குவாங்க. ஏன்னா வயசானா பந்தனம் போகுன்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வயசாகிதான் இந்த பேரம் கல்யாணம் இந்த பேத்தி கல்யாணம் ஒண்ணு அவங்களால சுத்தமா முடியல, எந்திரிக்கவே முடியல, பட்டப்படுக்கவே இருந்தாலும் போறாங்க. அப்ப என்ன அர்த்தம், இவங்களே புடிச்சுக்கிறாங்க பந்தனத்தை, அதுவே விட்டுட்டு போனா கூட விடாம. அதுக்குதான் தைரியம் வேணும். இன்னைக்கு அவங்க ரொம்ப பாதுகாப்பா வசதியா தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் எல்லாத்தையும் விடுறதுக்கு அந்த தைரியம் வேணும், புத்தினாலதான் விட போறோம். சரி. தூய்மை ஆகணும். அப்ப கல்யாணம் போனா அங்க போனா அந்த உணவு தான் சாப்பிட போறாங்க, அதுதான் இருக்க போது, அப்புறம் எங்க தூய்மையா இருக்கிறது இல்லையா? வரதானம் சின்ன சின்ன அவமதிப்புகளின் சுமையை முறித்து சதா சக்திசாலியாக இருக்கக்கூடிய சிரேஷ்டமான சரித்திரவான் ஆகுங்கள். சின்ன சின்ன அவமதிப்புகளின் சுமையை முறித்து சதா சக்திசாலியாக இருக்கக்கூடிய சிரேஷ்டமான சரித்திரவான் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், அமிர்த வேளையில எழுந்திரிங்கன்னு பாபா கட்டளை கொடுக்கிறார். சரின்ட்டு குழந்தைங்க ஏஞ்சிக்கிறாங்க, பாபா சொன்ன ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் விதிப்படி வெற்றி கிடைக்கல. ஏன்னா எழுந்திரிச்சு குஷி குஷியா பாபாவை நினைவு பண்ணுங்க, ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கன்னு பாபா சொல்றாரு. ஆனா குழந்தைங்க பாபா சொல்லிட்டாங்கன்னு வலுக்கட்டமா ஏந்திரிச்சுட்டு இனிமையான அமைதிய அனுபவம் பண்ணணும்னு உட்கார்ந்துகிட்டு தூக்கத்தின் அமைதியை அனுபவம் பண்ணி தூங்கிடுறாங்க. அப்ப பாருங்க, சோ இது ஸ்ரீமத்தை மீறதுன்னு அவங்களுக்கு தெரியல. சோ அதான் பாபா சொல்றாரு. பாப்பா அதையும் மீறி தூக்கம் தள்ளுதுன்னா அதுக்கு முன்னாடி நைட்டு ரொம்ப நேரம் முடிச்சிருப்பீங்க, ஏதாவது பண்ணிருப்பீங்க. சோ அதெல்லாம் கவனிக்கணும். அடுத்த கட்டளை என்ன கொடுத்திருக்காரு, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் துக்கத்தை கொடுக்கவும் செய்யாதீங்க, துக்கத்தை எடுக்கவும் செய்யாதீங்கன்னு பாபா கட்டளை கொடுத்திருக்காரு. உடனே குழந்தைங்க, சில நல்ல குழந்தைங்க கரெக்ட், யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா துக்கத்தை எடுத்துக்கிறாங்க. எனக்கு இவங்க இப்படி பண்றாங்கன்னு மனசுல நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஸ்ரீமத்தை மீறது தானே. அப்ப யார் அவமதிக்கிறாங்க? ஸ்ரீமத்தை பாபாவை அவமதிக்கிறாங்க. சோ வரதான ஸ்டார்டிங்ல சொன்ன சின்ன சின்ன அவமதிப்புகளின் சுமைன்றது மனிதர்கள் இல்ல, பாபாவை, பாபாவுடைய கட்டளை அவமதிக்கிறாங்க. சோ அதுதான் சுமையாக அனுபவம் ஆகுது, அதை முடியுங்கன்றார். அதே மாதிரி அடுத்த கட்டளை, கோபப்படாதீங்கன்னு பாபா சொல்றாரு. உடனே குழந்தை கோபப்படுறது இல்ல, ஆனா ஆவேசத்துல வந்து அப்ப ஆவேசமா நான் பேசிக்கிறேன், கோபம் இல்ல, ஒரு அடக்குமுறை மாதிரி அதிகாரம் பண்றது இல்லையா, அது கோபம் மாதிரி இருக்காது, ஆனா நிறைய பேர் மனசு காயப்படும். இப்படி சின்ன சின்ன அவமதிப்புகள் ஸ்ரீமத்தை அவமதிக்கிறது, உங்க மனசை பாரமாக்கிடுது. இந்த அவமதிப்பெல்லாம் முடிச்சிடுங்க, ஸ்ரீமத்தை கொஞ்சம் கூட மீறாதீங்க. முழுக்க முழுக்க கட்டளைப்படி, ஒரு சின்னதா கூட ஸ்ரீமத்தை மீறாம அப்படியே கட்டளைப்படி நீங்க நடந்தீங்கன்னா சரித்திரத்தின் சித்திரத்தை உருவாக்குவீங்க. அதாவது நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தும் மூர்த்தி ஆவீங்க இல்லையா. சரித்திரம் கலியுகத்துல சத்தியுக வாழ்க்கையை வாழ்ந்தது சரித்திரம் தானே, அப்படி வாழ்ந்தவன் நான் அப்படின்னு உருவாக்குவீங்க. அப்படி உருவாக்குங்க, அப்பதான் உங்களை சதா சக்திசாலியான சரித்திரவான், சரித்திரம் படைத்தவன், எப்பவுமே சக்திசாலியா இருந்தான், அவன் முகம் தோண்டு பார்த்ததுல, அவன் யாருக்கும் துக்கத்தும் கொடுத்து பார்த்ததுல, அப்படியே அந்த தெய்வ சிலை சிரிச்ச முகத்தோட இருக்குமே, அதே மாதிரிதான் எப்பவுமே இருந்தான் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு என்ன பண்ணா, பாபா சொன்னா அப்படியே செய்யணும். அது அந்த கதாபாத்திரம் தான் மகாபாரதத்துல விது, அப்படியே வேதத்துல இருக்கிற மாதிரியே நடந்து போயிடுச்சு. அது ஆக்சுவலா அந்த கதாபாத்திரம் வந்து கிருஷ்ணரை தான் சொல்ல முடியும், ஏன்னா விதுர் கூட கவலைப்படுற மாதிரி காட்டுவாங்க. அதான் ஞானம் ஞானம்னு போடுவார், பட் இருந்தாலும் கவலைப்படுவார், குழம்புவார், கிருஷ்ணர் தான் சிரிச்ச முகம் மாறாம் இல்லையா, அப்படி இருங்க. அப்ப பாபாவுடைய வழிபடி அப்படியே நடக்கிறது. அப்ப சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து ஜராச்சந்தை ஒரு போர்ல வெல்றாரு, ஏன்னா ஜராச்சந்தை தான் படை எடுக்கிறான், வெல்றாரு. வென்ற பிறகு அவங்க அரசவையில வந்து எல்லாம் வெற்றி கழிப்பா, கிருஷ்ணர் இருக்கவரையும் நம்ம கவலையப்பட தேவை, கிருஷ்ணர் சொல்றாரு, நான் வந்து ஒரு அசுரனை கொன்னேன், அவனுடைய மனைவியுடைய அப்பா தான் ஜராச்சந்தன், சோ நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கை, பொண்ணை விதவையாக்கிட்டானே கிருஷ்ணன்ற அந்த கடுப்புலதான் கிருஷ்ணர் இருக்கிற ராஜ்யத்துல படை எடுக்கிறான். ஆனா பிரச்சனை அவனுக்கும் எனக்கும் தான், அதுக்கு எதுக்கு இங்க இருக்கிற மக்கள் சாகணும், அப்படின்னு கேக்குறாரு. உடனே பலராமனுக்கு டவுட் ஆயிடுச்சு. என்ன அதுக்காக அவன்கிட்ட பயந்துட்டு போயிடலான்றியா? ஆஹ் போலாமே. மக்களுக்கு அமைதி அது கொடுக்கணும். நான் வந்து அவன்கிட்ட பயந்துட்டு போறேன் அப்படின்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டு அவன் நிம்மதி அடைஞ்சான்னா அதுதான் எனக்கு தேவை. நாளைக்கு எல்லாரும் உன்னை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, பயந்துட்டு ஓடிட்டேன்னு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு மக்களுடைய அமைதி தான் முக்கியம். அதுதான் உண்மையில நமக்கு அமைதியை கொடுக்கும். அப்ப அதுதான் ஸ்ரீமத்ன்றது இல்லையா? இங்க நான் பெரியவனா நீ பெரியவனா இல்ல, அமைதியை கொடுத்தா அதுதான் ஸ்ரீமத். கரெக்டா புரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க அதாவது ஒருத்தர் சொல்றாங்க, அவங்க சொல்றதே உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குது அப்படின்னால என்ன அர்த்தம்? அது ஸ்ரீமத் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல பிரச்சனை நிறைய இடத்துல அது மாதிரி நடக்கும், பிரிவு இருக்கும், போட்டிக்கு அவங்க இன்னொரு கீதா பாட சொல்ல ஆரம்பிப்பாங்க, சரின்ட்டு அவங்களை விட்டுருவாங்க. சோ அதுல என்ன ஆச்சுன்னா, ஒருத்தங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போய் ஒரு முருங்கைக்காய் கொடுத்துட்டாங்க, அத பிடிக்காத இன்னொரு பிரிவினர் பாத்துட்டாங்க. இதெல்லாம் ஸ்ரீமத்து கிடையாது. அது எப்படி நீங்க போய் கொடுக்கலாம்? அது எப்படி ஒருத்தர் வீட்டுல கொடுக்கலாம்? இப்படி இல்லாம பாபா சொன்னாரு முருங்கா கொடுக்கூடாதுன்னு இல்லாம சொன்னாரு இல்லையா? அதுவும் பாபா குழந்தை இன்னொரு பாபா குழந்தை அவங்க வீட்டுல இருந்துச்சு போய் கொடுத்தாரு. அதுதான் அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி இல்லாம பாபா சொன்னாரு, உங்களுக்கு எரிச்சலை கொடுத்தாலே அது சத்தியமா பாபா சொல்லியிருக்க மாட்டாரு. அதை நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்ரீமத்துன்றது உங்களுக்குள்ள ஆனந்தத்தை ஏற்படுத்தும், உங்களை அப்படி செதுக்கும் இல்லையா? சோ அது வந்து நம்ம கவனம் கொடுக்கணும். ஒண்ணுத்துல கூட அதாவது முதல் ஸ்ரீமத்தை யாருக்கும் துக்கம் கொடுக்காததான். அந்த கிறிஸ்தவ ஆத்மாவை வந்து நான் கேட்கறேன், சரி என்னதான் பைபிள் இருக்கு, அப்படியே சாரமா நான் லைன் கொடுங்க சொல்லுங்க பாப்போம், அவர் என்னதான் போதிச்சாரியன்றோம். அவர் முதல்ல சொன்னதை எல்லாரும் அன்பா இருக்கணும், பிரிவினை இல்லாம இருக்கணும். சோ இதையதான் திரும்ப திரும்ப சொன்னாரு. மொத்தத்துல பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த அன்பா இருக்கணும்ன்றதுதான். அப்ப பாபா மட்டும் இந்த அன்பா இல்லாம வந்து வச்சுட்டு இருங்க நான் சொல்லுவாரு. அதுதான் அப்ப மெயினா ஸ்ரீமத்தை யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாதுன்றதான் முக்கியமான ஸ்ரீமத்தை. உங்களுக்கு துக்கம் கொடுக்கற ஒரு விஷயத்த சொல்லி இதுதான் ஸ்ரீமத்னால நல்ல புருடா விடுறாங்கன்னு அர்த்தம். அவங்க எத்தனை வருஷத்து பாபா குழந்தை இருந்தாலும் சரி, என்ன பதவியில இருந்தாலும் சரி. சோ இப்ப பாபா சொல்றாரு, சோ ஒண்ணு விடாம பாபா சொல்றத நீங்க அப்படியே கேளுங்க, அப்ப உங்களுக்கு பிரச்சனையே வராது, இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. அப்படியே பாபா சொன்ன, பாபா சொன்னா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பாபா சொல்றதோட ஒத்து போற வரைக்கும் மத்தவங்க சொல்றது ஒத்து போச்சுன்னா நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். பாபா சொல்றது மாதிரி இருந்தாங்கன்னா டக்குன்னு அவங்க சொல்றதை கட் பண்ணிட்டு நீங்க இதை பண்ணிட்டோம், யுக்தியா பண்ணிட்டு போயிடணும், அவ்வளவுதான். அப்பதான் சதா சக்திசாலியா இருப்பீங்க, சரித்திரவான். சரித்திரம், சரித்திரன்றது இதுதான் இல்லையா? இந்த துக்கம் நிறைந்த உலகத்துல யாருக்குமே துக்கம் கொடுக்காம தானும் துக்கத்தை எடுக்காம வாழறது தான் உண்மையிலே சரித்திரவான் ஆகுறது. அப்படி ஆகுங்க. அதனால சின்ன சின்ன ஸ்ரீமத்து கூட நேராதீங்க. சதா ஆனந்தமா இருக்கணும், சதா அமைதியா இருக்கணும், மத்தவங்களே அப்படி ஆகணும். இதுதான் ஸ்ரீமத். ஒரே லைன்ல சொல்லணும்னா ஸ்லோகன், மரியாதையை குடு குடு. நான் அவனோட எவ்வளவு வயசுல பெறுவேன், நான் எத்தனை வருஷம் ஆச்சுமா பாபா குழந்தைய, என்னமோ நேத்து வந்து இப்படி பண்றேன் இப்படின்னு மரியாதையை பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலாக எல்லோருக்கும் மரியாதை கொடுத்தா தானாவே மத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. சமஸ்வத்து இல்லையா? அதுதான் எல்லாருடைய மரியாதையும் கிடைக்குன்னா எல்லாருக்கும் நீ மரியாதை கொடு, தானா கிடைக்கும். அதனால இத்தனை வருஷம் இருந்தேன், அத்தனை வருஷம் இருந்தேன், என் வயசு என்ன, உன் வயசு என்ன, என் பதவி என்ன, அதனால மரியாதை கொடுத்தா தானா அவங்க கொடுக்க போறாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.